துதிப்போம். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் பல்லவத்தின் நல்ல தயவுமே அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, உம்முடைய ரகசியங்களை இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பாதப்படிகளில் கூடியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து தேவாதி தேவனே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு அவற்றின்படியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. தேவாதி தேவனே, ஆண்டவரே, ஒவ்வொரு பாடங்களையும் எங்கள் மனதின் ஆழத்தில் பதிய வைக்கும்படியாக ஜெபித்து கொண்டாடுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குற இந்த தலைப்பானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா நம்ம ஏறத்தாழ வகுப்புகளின் முடிவின் பாகத்தில் வந்துட்டுருக்குறோம். அதனால் வரக்கூடிய வகுப்புகளெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வகுப்புகளாக இருக்குது. அதனால் அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமில்லை, இது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மிக முக்கியமான சில திட்டங்களை கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பாகமானது சபையினுடைய சரித்திரம். அல்லது இன்னொரு வகையில் சொல்ல போனால், ஏழு சபைகளும் ஏழு தூதர்களும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து சபையினுடைய சரித்திரம். அப்போ சபை என்று சொல்லும்போது சபைக்கு ஏதாவது சரித்திரம் இருக்குதா? சபை என்றால் என்ன? அப்போ சபை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சபைகளை குறிக்குமா? அப்போ சபை என்பது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமான சபை. அதுதான் உண்மை உள்ள சபை. அந்த 144,000 பேராகிய சபை என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகத்துக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர் யுகம் அல்லது சுவிசேஷ யுகம் இல்லைங்களா? இதில் தேவன் கிறிஸ்தவர்களிடம் மாத்திரமே தொடர்பு வச்சிருக்கிறார் இந்த யுகத்தில். அப்போ இயேசு மேல் விசுவாசம் வச்சு வருகிற ஜனங்கள் மத்தியில். அப்போ இந்த சபைக்கு ஏதாவது ஒரு சரித்திரம் தேவன் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா, அதை குறித்து நம்ம முதலாவது வசனம் படிக்கும் போது ஏசாயா 46:10 நம்ம படிக்கலாம். அப்போ அங்கத்தில் உள்ளவைகளே ஆதி முதற்கொண்டும் அப்படிங்கிறார். அப்போ இன்னும் செய்யப்படாத காரியங்களை நான் ஆதி முதற்கொண்டு அறிவித்து வருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ பிதாவே தேவனுக்கு கண்டிப்பா எல்லா விஷயங்களும் அவருக்கு முன்பே தெரியும்ன்றது இந்த விஷயம். எவ்வளவு கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்க போற காரியங்கள்லாம் அவருக்கு வந்து தெரியும். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா விஷயம் எனக்கு தெரியும் சொன்னாருங்களா? எல்லாம் தெரியும், ஆனால் சில விஷயங்கள் அவருக்கு தெரியல. குறிப்பாக சொல்ல போனால் எது தெரியல? ஆமாம், அவருடைய வருகையை பற்றி தெரியும், ஆனால் வருகையின் நாள் பற்றி தெரியாது. அதான் சொன்னார், அந்த நாளையும் என் பிதா தவிர வேற ஒருவரும் அறியார், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்னாரு. ஆனால் அப்பொழுது வெளிப்படுத்தப்படாத சில விஷயங்கள் கர்த்தராக இயேசு தம்முடைய உயிர் தெரிந்ததுக்கு பின்பு தேவன் என்ன பண்ணிக்கிறார், எல்லாவற்றையும் கம்ப்ளீட் நம்முடைய கர்த்தராக இயேசுக்கு முழுமையமாக அவர் வெளிப்படுத்தினதை பற்றி நம்ம வெளிப்படுத்தின 5 நம்ம பார்க்கணும். ஏன்னா சிங்காசனத்தின் வீட்டிற்கிறோடைய கையில் உள்ளும் புறமும் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சிருந்தார். அப்போ அதை யார் வாங்கிட்டார்? ஆட்டுக்குட்டி ஆனவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறவர், ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படிங்கும் போது அடிக்கப்பட்ட வண்ணமாக ஏன் காமிக்கிறாருன்னா, அவர் தகுதி அடைந்த பின்பு இந்த உலகில் அவர் வந்து வாழ்ந்து தகுதி அடைந்த பின்பு அதான் அதை காமிக்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாக. அப்போ ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கும் ஒரு அடையாளம். அவர் தான் தேவனுடைய எல்லா முழு தெய்வீக திட்டங்களையும் அவர் வாங்கிட்டார்ன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கின அந்த தெய்வீக திட்டங்களை இப்போ யாருக்கு கொடுத்துருக்கிறார்? இப்போ மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் வாழும் போது வாழ்ந்த பின்பு தான் அவர் கையில் கிடைச்சிது. ஆனால் இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை. அவர் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்கு நான் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் வாழும் போது அந்த காலங்கள் முதல் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த எல்லா தெய்வீக திட்டங்களையும் இன்றைக்கு சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதை பற்றி வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்ப்போம். ஒப்புவித்ததும் மரித்து உயிர் தெழுந்த பின்பு தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாவற்றையும் அது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவர்கள். அப்படின்னா எப்போ கர்த்தர் இயேசுவும் அவருடைய சீஷர்களுக்கு பின்பு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை, அதற்கு பின்பு 1000 வருடம் பற்றி, அதற்கு பின்பு வரக்கூடிய காலங்கள் பற்றி, அப்ப சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் பற்றி தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு, தம்முடைய ஊழியத்துக்கு தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அப்ப அந்த யோவான் என்பவர் யாரு, அவர் தான் வந்து இருந்ததுலேயே கடைசி ரொம்ப வயசு கம்மியானவர். அப்புறம் அவர் தான் லாஸ்டா மறித்த சீஷர். அப்ப கடைசி சீஷர் அவர் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்தார். அப்ப அந்த கடைசி சீஷர் யாரு கிடையாது அப்படின்னா அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினாரு, ஆனா அந்த கடைசி சீசன் போலயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில ஜனங்களுக்கு அதனுடைய உண்மை பொருள் விளங்கும். அப்ப யாருன்னா இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் மக்கள். யோவான் யாரு கிடையாதுனா கடைசி காலத்தில் வாழ்கிற பரிசுத்தவன்களுக்கு நிழலாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல எப்படி கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறாருன்னா அடையாளங்கள் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம். இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்குது, தமிழ்ல வெளிப்படுத்தின விசேஷம்னு இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் அது அடையாளங்களினால் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இதுதான், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய பகுதிகள், நிறைய அதிகாரங்கள் எதை உள்ளடக்கின பகுதியாக இருக்குதுன்னா சபையினுடைய சரித்திரம் பற்றி அடையாளங்கள் மூலமாக சொல்லி. ஏற்கனவே நம்ம சில அதிகாரங்கள் பார்த்தோம், அதுல குறிப்பா ஒரு அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எந்த எத்தனாவது அதிகாரம் நம்ம பார்த்தோம், வெளிப்படுத்தல் ஏற்கனவே பார்த்தோம், அந்தி கிறிஸ்து எடுக்கும் போது 12 அதிகாரம் இல்லைங்களா. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் நெத்தியிலே 12 நட்சத்திரங்கள் இருந்தா பார்த்தேன். அப்போ அதெல்லாம் வந்து என்ன சரித்திரம், சபையினுடைய சரித்திரம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் ஒருத்தர் படிச்சு புரிந்து கொள்ளணும்னா முதலாவது 12 அதிகாரம் தெரியணும், அப்பதான் மற்ற அதிகாரங்கள் புரியும். ஏன்னா ஒரு காலங்களில் நம்ம எடுக்க போறோம் ஹவு டு ஸ்டடி தி ரெவலேஷன் இதெல்லாம். அப்ப முதலாவது 12 அதிகாரத்தை எடுத்தோடனே 1 அதிகாரம் போனா புரியாதுங்க, எடுத்தோடனே 12 அதிகாரம் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் மற்ற அதிகாரங்கள் புரியும். அது படிக்கிறதே ஒரு சிஸ்டமே, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது நம்ம பின்னாடி படிக்க போறோம். இங்க நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல அநேக அடையாளங்கள் மூலமாக இந்த சபையினுடைய சரித்திரம், வரக்கூடிய காலங்களில சபைக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பத்தி ரொம்ப தெளிவாக தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சபையை பற்றி பேசும்போது அங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் சபைக்கு இன்னொரு பேர் என்னன்னா பரலோக ராஜ்யம். சபைக்கு இன்னொரு பேர், ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒண்ணு வந்து பரலோகத்தையே குறிக்குது, இன்னொன்னு வந்து பூலோகத்தை குறிக்குது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபனம் ஆன பின்பு பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்து போல, அப்போ பூலோகத்தில் கூட அந்த ராஜ்யத்துக்கு பேர் கூட என்னவா இருக்கும், பரலோக ராஜ்யம். 3வது ஒரு அர்த்தம் இருக்கு சபைக்கு, சபைக்கு இன்னொரு பேர் தேவன் கொடுத்திருக்கிறாரு பரலோக ராஜ்யம். அப்போ அதை பத்தி நம்ம படிக்கும் போது மத்தேயு 13:24 நீங்க
பாத்தீங்கன்னா
இங்கதான் வந்து சபை சரித்திரம் கூட ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்திலுமே இருக்குது 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல. அதே போல இங்க 13வது அதிகாரம் மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிற 7 உவமைகள் மூலம் இந்த சபையினுடைய சரித்திரத்தை கர்த்தர் இங்கே விளக்குகிறார். அப்ப இந்த இடத்துல பரலோக ராஜ்யம் யாரை குறிக்கும் அடையாளம், இந்த 7 உவமைகளும் பரலோக ராஜ்யம் என்பது யாரை குறிக்கும் அடையாளம், மாம்சத்தில் வாழுகிற சபையை குறிக்கும் அடையாளம். அப்ப மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு ஏன் பரலோக ராஜ்யம்னு பேர் வச்சாரு அப்படின்னா, அதாவது தெரியும் உங்களுக்கு, ஏன்னா அது நேரடி அர்த்தம் எடுக்க முடியாது. உதாரணமா ஒரு உவமை சொல்லிக்குது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. அப்ப உண்மையிலேயே பரலோக ராஜ்யம் எடுத்துட்டாக்கா பரலோக ராஜ்யம் சின்ன கடுகு ராஜ்யமா அல்லது புளித்த மாவு ராஜ்யமா, அப்படி எடுக்க முடியாது. அப்ப இது வந்து வேறொரு அர்த்தத்தை கொடுக்கறது நமக்கு தெளிவாக புரியும். அப்ப பரலோக ராஜ்யம் என்ற பெயர் சபகியா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஏன்னா அந்த ராஜ்யத்தின் மிக முக்கியமான ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரு? சபை. அப்ப அந்த ஆளுகையை கர்த்தராக இயேசு செய்யும் போது அவரோடு கூட ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக கண்ணுக்கு தெரியாத அந்த அரசாட்சியில அவரோட கூட இருப்பார்கள் சொல்லி பார்க்கிறேன். அப்ப இந்த புதிய வானமும் புதிய பூமி. அப்ப புதிய வானத்தினுடைய தலைவர் யாரு? கர்த்தராகிய இயேசு ராஜ்யத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சபையினுடைய ஸ்தாபகராகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான் இருக்கிறார். அப்ப சரீரமான சபை அவரோட கூட இருந்து இந்த உலகத்தை ஆளுகை மற்றும் ஆசீர்வாதம் செய்ய போகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும் போது இந்த இரண்டு அதிகாரங்கள்ல ரொம்ப விவரமா சொல்லியிருக்குது சபையினுடைய சரித்திரம் பற்றி. அப்போ இந்த சபையினுடைய அழைப்பு கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னா, இங்க வர்றதுக்கு முன்னாடி இல்ல. சபை வாய்ப்பு மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் இவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்குதா? இவங்கள சபை வாய்ப்பு கர்த்தராகிய இயேசுவோட சரீரமான சபையாக இருக்கு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க உண்மை உள்ள விசுவாசிகளாக நீதிமன்றங்களாக மறைச்சாரு, ஆனா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கிடையாது. அப்ப இந்த ஒரு அழைப்பை கொண்டு வந்தவரே யார் தான்? கர்த்தராகிய இயேசு. அவரே தான் அந்த வேலையை அவர் ஆரம்பித்து வச்சதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கறோம். அப்போ அந்த ஊமையில நம்ம பார்க்கும்போது அதுல நீங்க படிக்கல, மத்தைய 13:24 அந்த மனுஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், அது யாரு? கர்த்தராகிய இயேசு. அப்போ அவர் தான் இந்த சபையினுடைய ஸ்தாபகர், சபையினுடைய தலையும் அவர் தான். அது மட்டும் இல்ல, சபையினுடைய வாய்ப்புக்காக அழைப்பை எடுத்து வந்தவரும் அவர் தான். அந்த அழைப்பு அவர் வந்ததுக்கு பின்புதான் இந்த அழைப்பு இந்த உலகத்தில் இப்போது போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன வாய்ப்பு? சபையாகிற உண்மை சபையாகிற வாய்ப்பு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு எடுக்க போற இந்த வகுப்பானது பாதி புதுமையாக இருக்கும் உங்களுக்கு, பாதி ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஏற்கனவே கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப அந்த நல்ல விதை எது கிடையாதோ, லூக்கா 8:11 லூக்கா 8:11 கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம்ன்றது என்ன? எந்த எது சம்பந்தப்பட்ட வசனம்? பரலோக ராஜ்யத்துக்கு இருக்க வசனம். அத ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு சொன்ன சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லைங்களா? அப்ப அவர் வந்து அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் வார்த்தைக்கு வார்த்தை பரலோக ராஜ்யத்தை பத்தியே பேசுகிறார். அப்போ தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த நிலம் எது கிடையாது? அதாவது வசனம் படிக்கலாம், மத்தேயு 13:38 நிலம் உலகம். உலகம்னா என்ன? மக்கள்னா மக்களுடைய உள்ளம், மக்களுடைய உள்ளம் தான் அந்த உலகம், அதுதான் நிலம். இல்லைங்களா? அப்போ இங்கே தான் வதித்தாரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு அடையாளம் நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு இந்த விதையை ஆரம்பித்தாரு. அதற்கு பின்பு அவருடைய சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்களும் இன்னும் சில சீஷர்களும் இந்த சத்திய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் உலகமெங்கும் கொண்டு சென்றாங்க. அப்போ அந்த சபை தேர்ந்தெடுத்துக்கிற அந்த வருஷம் எத்தனை வருஷ காலமாக நடைபெற்று வருது? ஏறத்தாழ 2000 வருஷங்கள் இல்லைங்களா? சபை வாய்ப்புக்காக அந்த செலெக்ஷன் வந்து 2000 வருட காலங்களாக எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது? கரெக்ட், பெந்தேகோஸ்தே நாளில் தேவன் அவர்கள் மேல் தம்முடைய பரிசு தாவியே பொழியும் போது அந்த நாளிலிருந்து தான் இந்த சபை வாய்ப்பு ஆரம்பமாகி அது இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏறத்தாழ 2000 வருட காலமாக இந்த சபை தேர்ந்தெடுத்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அநேகர் நினைக்கிறாரு இந்த 2000 வருஷ காலப்பகுதி பத்தி பைபிள்ல சொல்லவே இல்லை, அதாவது சீசர்களோட முடிஞ்சு போச்சு பைபிள், அதுக்கப்புறம் இருக்கிற காலங்கள் எல்லாம் வந்து இங்க சொல்லப்படவே இல்லை அப்படின்னு அநேகம் பேர் நினைக்கிறாரு. ஆனா இந்த அதற்கு பின்பு நடைபெற போகிற எல்லா சம்பவங்களையும் தொகுத்து கர்த்தராகிய இயேசு அங்க 2 இடங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதுதான் சபையினுடைய சரித்திரம். இந்த 2000 வருஷ காலமாக சபைக்கு என்ன நேரிட போகுது, சபை இந்த உலகத்தில் எப்படி வாழும், என்னெல்லாம் அனுபவங்களை பெறும், எப்படி வளர்ச்சி அடையும், எப்படி தகுதியாகும் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தான், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் சபை சரித்திரம் என்ன பார்க்குறோம். இதுதான் ரெண்டு புஸ்தகங்களில் அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒன்று வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-ம் அதிகாரம் 3-ம் அதிகாரத்திலும் அப்புறம் மத்தேயு சுவிசேஷம் 13-ம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற 7 உவமைகளும் சபையினுடைய சரித்திரங்களை துல்லியமாக விளக்கக்கூடிய உவமைகளாக நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அங்கே சபையினுடைய சரித்திரம் பற்றி வெளிப்படுத்தல் 1-ம் அதிகாரம் 12-13.
அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்த்து திரும்பினேன், திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொக்கத்தை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன்.
அதை நாங்க என்ன பாக்குறாரு, 7 பொன் குத்துவிளக்கு, 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே யார் இருக்கிறாரு, நிலையங்கி தரித்து மார்பில பொற்கட்சி அணிந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை பாக்குறார். அப்ப 7 குத்துவிளக்கு எங்க இருந்துச்சு, ஆசிரியப்பின் கூடாரத்தில் இருந்துச்சு, ஆசிரியப்பின் கூடாரத்தில் இருந்துச்சு. அப்ப அந்த 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக ஒருவர் இருக்கிறாரு. அப்புறம் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அது மட்டும் இல்ல, அவருடைய கையில் என்ன வச்சிருக்கிறாரு, 16-ம் வசனத்துல படிக்கும், அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை, ஆமா அவருடைய வலது கரத்தில், இடது கரத்தில் இல்ல வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த 7 குத்துவிளக்குகளும் 7 நட்சத்திரங்களும், அவருடைய வலது கையில் இருந்த 7 நட்சத்திரங்களும் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரும், இதெல்லாம் எதை குறிக்கும் அடையாளம். அநேகர் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் பத்தின ஆராய்ச்சிகள் போறதுக்கு போறதில்லை, அப்படியே போனாலும் சில புஸ்தகங்கள் விளக்கங்கள்லாம் படிச்சா பயங்கர தமாசா இருக்குது. நேத்து கூட ஒரு பிரதர் சொன்னாரு, இப்ப ரீசெண்டா இங்க நடக்கிற ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார், ஒரு பெரிய ஊழியக்காரர் தான், அந்த 7 குத்துவிளக்கு என்ன ஆகுமா, செட்டலைட் ஆகும், செட்டலைட் விடுறான் இல்லைங்களா, அதுன்னு சொல்லிக்கிறாரு, கேள்விப்பட்டீங்களா, சேட்டலைட். அப்புறம் அந்த 9-ம் அதிகாரத்தில் சொல்லிக்கிற வெட்டிக்கிளி எல்லாம் ஹெலிகாப்டரான், இவர்கள் சமுதாயத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார், இல்ல லட்சக்கணக்கா ஜனங்க போறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அரசுங்கள காணும். எவ்வளவு முக்கியமான டாபிக் இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம படிக்க போறோம், முக்கியத்துவம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறார் தெரியல. சரி பரவாயில்ல, இங்க நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு அடையாளம் மனுஷகுமாரனுடைய அடையாளம், அது வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும், அது யாரை குறிக்கும் அடையாளம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கும் அடையாளம். அப்ப அந்த 7 குத்துவிளக்குகளும் 7 நட்சத்திரங்களும் எதை குறிக்கும் அடையாளம் அப்படின்னா, சேட்டலைட்டு ஹெலிகாப்டர்னு சொல்ல வேண்டாம், அங்கேயே இருக்குது விளக்கம். 20-ம் வசனம் படிச்சா புரியும், வெளிப்படுத்தல் 1:20 சொல்லிக்குது இல்லைங்களா, அந்த ரகசியத்தை எழுது. இது ஒரு ரகசியமான விஷயம், குத்துவிளக்குன்றதும் நட்சத்திரம்ன்றதும் ரகசியமான விஷயத்தை நீ எழுது.
7 நட்சத்திரங்களும் 7 சபையும் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம்.
அப்போ 7 நட்சத்திரங்கள் என்பது என்னவாமா, 7 சபையினுடைய தூதர்களாம். அந்த குத்துவிளக்குன்றது என்னவா, 7 சபைகளாம். என்ன கிளியரா இருக்குதாங்க, இதுக்கு மேல நம்ம என்ன விளக்க கொடுக்கறதுக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது. ஆனா அது என்ன 7 சபைகள், அது என்ன 7 நட்சத்திரங்கள், அல்லது அந்த என்ன 7 சபையினுடைய தூதர்கள் அப்படின்னு என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு 7 சபைகள் இருக்கா, 7 என்ற சில பேர் சொல்லுவாங்க 7 என்பது பரிபூர்ணமே குறிக்குது, அதனால உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர் சபைகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா நான் சொல்றது, அப்படிதான் புத்தகங்கள் எழுதுறாங்க. ஆனா கர்த்தர் இயேசுக்கு இந்த மாதிரி 2000 சபை இருக்கா, எவ்வளவு சபை இருக்கு, ஒரே சபை தான் இருக்குது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, அந்த 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது அந்த குத்துவிளக்குகள் 7 சபைகளை குறிக்கும் அடையாளம், 7 சபைகளை குறிக்கும் அடையாளம், அதன் மத்தியில யார் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. சரி, அந்த 7 சபைகள் மத்தியில இயேசு இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன, 7 குத்துவிளக்கு இருக்குது அதன் மத்தியில இருக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், மத்த 28 அதிகாரம் 20 வசனம் சொல்லு.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைப்படும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது அந்த 7 சபைகள் மத்தியில் இருக்கிறாரு அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். அப்போ இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகம்னா இந்த சுவிசேஷ யுகம் மற்றும் இரண்டாம் உலகம் ரெண்டுமே தான், முடிகிற வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னா யார் கூட? சபை கூட, சீசர்கள் கூட. 2000 வருட காலமாக உங்களை நான் மேற்பார்வையிட்டு வழிநடத்தி கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம். அதான் இந்த 7 சபைகள் மத்தியில் நிற்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா 7 சபைகளை அவர் தான் வழிநடத்திட்டு வராரு அப்படிங்கிறது அர்த்தம். அதான் இந்த வசனத்தில் நான் பார்க்கலாம், இந்த யுகத்தின் முடிவு பரியந்தம். என்ன வேலை படிச்சீங்கன்னா உலகம் இல்லை யுகம் அப்படின்னு மொழிபெயர்ப்பது. அப்போ அந்த உலகத்தின் யுகத்தின் முடிவு பரியந்தம் இந்த உங்களை நான் வழிநடத்திட்டு வரேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது இங்கே அந்த மனுஷகுமார் இயேசுவை குறிக்குதுன்னு சொல்லும்போது 7 சபைகள் எதை குறிக்குது? ஏன்னா கர்த்தரின் இயேசுக்கு எவ்வளோ சபைகள் இருக்குதுன்னு பார்த்தோம், ஒரே சபை தான் இருக்குது. ஆனால் 7 சபைன்னு சொல்லிக்குது, அப்போ அது எதை குறிக்குது? அதுலேயும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன சபை வெளிப்படுத்தல் 1:11 படிக்கும். மனப்பாடமா தெரியுங்களா யாருக்கு? மனப்பாடம் சொல்லிடுங்களா சிஸ்டருக்கு மட்டும் வேற கண்டிப்பா வேணும் தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா இந்த சபைகள் எந்த பகுதியில் இருந்தது? ஆசியாவில் இருந்தது. ஆசியாவில் இருந்த 7 சபைகள், வேற ஊர்ல சபை இல்லையா? ஐரோப்பா தேசத்தில் இல்லையா? இஸ்ரேல் இல்லையா? ஜெருசலேமில் இல்லையா? அதெல்லாம் சொல்லல, இங்க என்ன சொல்லிக்குது? ஆசியாவில் இருக்கிற 7 சபை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சபைகள் இன்னைக்கு இருக்குதா? 7 சபைகள் அந்த 7 சபைகள் இன்னைக்கு வந்து இல்லை. இன்னைக்கு வந்து அந்த பட்டணங்களே கிடையாது. எப்படி சிவசிமர்னா அப்படிங்கிறதுல நீங்க வெவ்வேறு பேர்கள் ஆயிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த பழைய அந்த காலத்து அந்த நகரங்கள் பட்டணங்கள் புதையுண்டு போயாச்சு. ஏதோ ஒரு நினைவு சிற்பங்கள் அங்க ஒன்று இங்கொன்று இருக்குது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அழிந்து போன இல்லாமல் போன இந்த சபைகள் பத்தி இங்க வெளிப்படுத்தின சொல்லிட்டுக்கிறாரு. அதுல குறிப்பா ஆசியாவில் இருக்கிறத பத்தி மட்டும் சொல்லிக்கிறாரு, மற்ற சபைகளை பத்தி சொல்லி இதெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இந்த ஆசியா பகுதியில யார் போய் வேலை செஞ்சிட்டாருன்னா அங்கதான் அப்போ சொல்ற யோவன் ஆசியா பகுதியில தான் அவர் போய் வேலை செஞ்சார். அது மட்டும் இல்ல, இந்த 7 சபைகள் சொல்லும் போது கர்த்தரே இயேசுக்கு ஒரு சபை இருக்கும்போது அது 7 பிரித்து காண்பிக்கப்பட்டுக்குது. ஒரே சபையை எப்படி காமிச்சிருந்து? 7 பிரித்து காமிச்சு. அது என்ன 7 பிரித்து காமிச்சிருக்குது அப்படின்னா 2000 வருட காலமாக இருக்கிற சபை 7 கால நிலைகள் பற்றி சொல்லிட்டு இருக்குது. அவ்வளோ டைம் டிவிஷன்ஸ். இந்த 7 சபைகளாக பிரித்து ஏன் சொல்லிக்குதுன்னா 2000 வருஷ காலப்பகுதியில் சபைக்கு ஒவ்வொரு காலப்பகுதிகள், ஒவ்வொரு சபையினுடைய காலத்துக்கும், அதாவது அப்படி என்ன சொல்ல வரலன்னா இன்னும் கூட இன்னும் சுலபமாக சொல்லணும்னா 7 சபையாக ஏன் பிரிச்சிருக்குதுன்னா சபையானது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு காலங்களிலும் வெவ்வேறு அனுபவங்களை அது பெறும், வெவ்வேறு சரித்திரங்களை அது உள்ளடக்கி இருக்கும். அதை காமிக்கிறதுக்காக தான் 7 சபைகளாக பிரித்து காமிக்கும். அப்போ அந்த ஏறத்தாழ 2000 வருட கால சுவிசேஷ யுகத்தை 7 சபையானது 7 கால பகுதிகளாக சபையை 7 கால பகுதிகளாக பிரித்து சொல்றது தான் 7 சபையாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப அந்த 7 சபையினுடைய இது என்ன, எபேசு சிமிர்னா அப்படின்னாக்கா அதற்குள் மறைந்திருக்கிற அர்த்தங்கள் மூலமாக அந்த சபையினுடைய காலப்பகுதியிலே புரிந்து கொள்ளலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து அடையாள மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம 144,000 பேர் பத்தி படிக்கும் போது கூட நிறைய பேர் என்ன சொல்லிடுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து தான் 144,000. ஏன்னா வசனம் அப்படி சொல்லியிருக்கு, இஸ்ரேல் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000, யூதா கோத்திரத்தில் 12,000, ரூபன் கோத்திரத்தில் 12,000 அப்படி. ஆனால் நம்ம நேரடி அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்குதா? அடையாள மொழி. அது ஏற்கனவே நம்ம வேற ஒரு கிளாஸில் பார்த்துருக்குறோம், அந்த யூதா பெஞ்சமின் ரூபன் இதெல்லாம் வந்து 12 குணநலங்களை குறிக்கும் அடையாளம். ஏன் தேவன் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார்? ஏன் 12 கோத்திரங்களை மாத்திரை தெரிந்து கொண்டாரு? ஏன் 15, 12, 13, 14 எல்லாம் பண்ணல அப்படின்னா 12 மாதிரியாக தெரிந்து கொண்டோன்னா உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எத்தனை வகையான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க? குணநலமுடைய ஜனங்கள்னா 12 வகையான குணநலமுடைய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அதை எங்க தேவன் மறைச்சு வச்சார்னா கோத்திரங்களில் மறைச்சு வச்சாரு. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த குணங்கள் ஒவ்வொருடைய பேருக்கு பின்னாடி இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அதன் மூலம் அங்கே இஸ்ரேல் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டதுன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில் 12 வகையான ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்தந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக அந்தந்த குணநலங்களுடைய ஜனங்களை சபை வாய்ப்புக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். அந்தந்த குணங்களுடையவங்க தான் அவங்களை வழிநடத்துறது ரொம்ப சுலபமாக இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்குறோம். அதே விதமாக இங்கே கூட எபேசு சிமர்னா பெருகமோ அப்படின்னா இது நேரடி அர்த்தம் இல்லை, இதற்கு பின்னாடி மறைந்த இந்த வார்த்தைகளினுடைய பொருளில் அடங்கி இருக்குது இதனுடைய முக்கிய அம்சங்கள். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 2-ம் அதிகாரம் 3-ம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரே சபையை 7 காலங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு காலங்களிலும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதை வெளிப்படுத்தின அதிகம் நம்ம வசனம் போய் வசனமாக படிக்க போகிற பின்னாடி இன்றைக்கில் அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா முழு கிறிஸ்தவர் ஜனங்களை எடுத்து பேசியிருக்கிறார். சபை மட்டும் இல்லை, முழு கிறிஸ்து ஜனங்கள். அதற்குள்ள உண்மை சபையை பற்றியும் பேசிக்கிறார். அப்போ பேர் கிறிஸ்து சபையை பற்றி கூட பேசிக்கிறாரு, உண்மை சபையை பற்றி கூட. அங்கே 7 சபைகளுக்கு பேசும்போது பெயர் சபையும் கூடவே தான் வந்துட்டு இருக்குது, உண்மை சபையும் வந்துட்டு இருக்குது, ரெண்டையும் பற்றி பேசிட்டு வந்துக்கிறார். அப்போ உண்மை சபைக்கு என்ன சொல்லிக்கிறாரு, அது பெறப்போகும் அனுபவங்கள், அந்த உண்மை சபையினுடைய உண்மை சபைக்கு தேவையான எச்சரிப்புகள் மற்றும் அதுக்கு வேண்டிய அறிவுரைகள் எல்லாத்தையும் கர்த்தர் முன்பாகவே அறிந்தார். அறிஞ்சுதான் அதுக்கு சொல்லிக்கிறார். இப்போ எபேசு சபைக்கு சொல்லும் போது என்ன சொன்னார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்ட, உன் மேல் எனக்கு ஒரு குறை இருக்குது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாச்சு. பாருங்க, அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற எச்சரிப்பு கொடுக்குறார். அதுக்கப்புறம் 2வது சபைக்கு சிமர்னாக்கு சொல்லும் போது எந்த குறையுமே அந்த சபையை பற்றி சொல்றதில்லை, அதுக்கு வந்து புகழ்ந்து பேசுறார் அந்த சபையை. அதே போல 3வது சபை பெருகமும் சபை எடுக்கும்போது சாத்தானுடைய ஜனங்கள் ஒன்று கொள்ளுறாங்க அப்படின்னு சொன்னார். இப்படி வந்து சில அறிவுரைகளும் சில எச்சரிப்புகளும் அந்த சபைகளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறார். இதை பற்றி நம்ம இதை இன்னைக்கு நம்ம படிச்சா தொடர்ச்சியாக படிச்சா இருக்கணும், அது இன்னைக்கு கண்டிப்பாக முடியல, வாய்ப்பு இல்லை. ஆனால் வருங்காலங்களில் வந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொரு வசன ரீதியாக நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ எப்படின்னா இந்த 7 சபைகளும் 7 காலப்பகுதிகளை ஒரே சபையினுடைய 7 காலப்பகுதிகளை விளக்கம் அடையாளம். இது நான் சொன்னது புரிஞ்சுங்களா, அந்த 7 பிரிச்சுக்கிறார். அவ்வளோதான், சபையை 7 காலங்களாக பிரிச்சு. எப்படி சிருஷ்டிப்பு நாட்கள் 7 நாட்களாக இருந்துச்சு, அது போல சபை 7 காலங்களாக பிரிச்சிருக்கிறார். அதான் அந்த விஷயம். அந்த 7 காலங்களிலும் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சபை எந்தெந்த அனுபவங்களை பெறும், என்னென்ன வளர்ச்சி பெற வேண்டும், எப்படியெல்லாம் மன திரும்பணும் அப்படிங்கிற விஷயங்களை அந்த 7 காலங்களாக பிரித்து சொல்லிக்கிறது தான் 7 சபைகளாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதுதான் சுருக்கமாக சொல்லும்போது சபை சரித்திரம், இதுதான் சபையினுடைய சரித்திரம். அப்போ முதலாவது சபை பற்றி நம்ம பார்க்கல, காலப்பகுதி என்னென்னங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் சரித்திரங்கள் பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது சபை என்ன சபை, எபேசு சபை இல்லைங்க. அப்போ எபேசு சபை என்று சொல்லும்போது எபேசு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவெனில் டிசைரபிள். எபேசுனாக்க டிசைரபிள், அதாவது தமிழில் சொல்லணும்னா விரும்பத்தக்க. அப்போ எபேசுன்றது இப்போ எந்த கால சபையாக இருக்கணும், அது கடைசி கால சபையாக இருக்கு சொல்ல முடியுமா? எபேசு என்பது எந்த சபையாக இருக்கணும், ஆதிகால சபையாக இருக்கணும் இல்லைங்க. இல்லைங்க, அதான் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துக்கிறார், அதுதான் ஆதிகால சபையாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆதிகால சபையை குறிக்கக்கூடிய 7 சபையில் இதுதான் நம்பர் 1 எபேசு. இதனுடைய காலப்பகுதி முதல் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதற்கப்புறம் இதனுடைய சரித்திரங்களை பற்றி தெரியலாம். அப்போ விரும்பத்தக்க அப்படிங்கிற அர்த்தமுடைய ஒரு வார்த்தை எபேசு. அப்படின்னா என்னன்னா, அந்த ஆதிகால சபை யார் விரும்பத்தக்கதாக இருந்துச்சு, கர்த்தராகிய இயேசு விரும்பத்தக்க ஒரு சபை. அது மட்டும் இல்லை, அவர் ஸ்தாபித்த சபை, அந்த சீஷர்கள் 12 சீஷர்கள் மற்றும் சில சீஷர்கள் எல்லாம் உள்ளடக்கின ஒரு சபை. அதனால அது ஒரு விரும்பத்தக்க சபையாக இருக்கு, அந்த பேர்களுக்குள்ள இருக்குது மறைந்திருக்கிறது ரகசியம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஆதிகால சபையினுடைய காலம் எவ்வளோ, அப்ப அந்த எபேசு சபையினுடைய காலம் எவ்வளோ அப்படின்னாக்கா, அப்ப சபை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்பதான் பிரதர் சொன்னார் பெந்தேகோஸ்தே நாள். அப்ப பெந்தேகோஸ்தே நாள் எந்த வருஷம், 50வது நாள் ரைட்டு, வருஷம் கரெக்ட், கிபி 33. ஏன்னா கர்த்தராகிய இயேசு மரித்த வருடம் அதே வருஷத்துல அவர் மறித்து 50வது உயிர்த்து 50வது நாள்ல பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஒளியப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதிகால சபை எபேசு சபையினுடைய ஆரம்பம் கிபி 33 அது ஆரம்பித்ததை பார்க்கும். எங்க வந்து முடியுது இந்த முதலாம் சபையினுடைய காலம் எங்க முடியுது அப்படின்னு என்று பார்க்கும்போது, முதலாவது இந்த வாய்ப்பு யாருக்குதான் போச்சு? சபை வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கே தான் போயிடுச்சு. அப்போ எந்த காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததோ அந்த காலப்பகுதி முதலாம் சபையினுடைய காலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் என்ன அந்த வாய்ப்பு வெளியில போச்சு. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போதே புருஷன் ஜனங்களுக்கு போயாச்சு. ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நீட்டி கொடுக்கப்பட்டே இருந்துச்சு. அப்போ இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போகிற வரைக்கும் இந்த முதலாம் சபையினுடைய காலம். இன்னொரு வகையில் சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்த காலம் நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப எருசலேம் வீழ்ச்சியின் வருஷம் எது? கரெக்ட், கிபி 70 இல்லைங்களா? அதான் நம்ம இதை பத்தி வெளிப்படுத்த 8:8
சொல்லுகிறோம்.
இது வந்து ஆக்சுவலா இரண்டாம் தூதருடைய காலத்துல, இரண்டாம் தூதர் எக்காலம் போதும் போது எரிகிற பெரிய மலை ஒன்று அக்னியில, அக்னியே சமுதிரத்துல போடப்படும். அப்படின்னா அக்னியால் எரிகிற ஒரு மலை, மலை என்பது எது கடையாளம்? ராஜ்யம். எரியதுங்கிறது எது கடையாளம்? நியாய தீர்ப்பு. சமுதிரத்துல போடப்படுது என்னன்னா இல்லாமல் போறது. அப்ப இந்த இடத்துல எந்த ராஜ்யம் இல்லாமல் போச்சு? இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போச்சு. நம்முடைய கர்த்தரே இயேசு சொன்னாரு, உங்களுடைய தேசம் உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப இந்த இடத்துல தெளிவாக நம்மளுக்கு புரியுது, கிபி 70 ரோமர்களால் என்னாச்சுன்னா இந்த முதலாம் சபையினுடைய காலம் முடிவடைந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிபி 70 இந்த முதலாம் சபையினுடைய காலம் முடிவடைகிறது. இது இங்க நம்ம பார்க்கும்போது இது அப்போஸ்தலர்கள் மெஜாரிட்டி அப்போஸ்தலர்கள் உயிரோட வாழ்ந்து சபையை வழிநடத்தின ஒரு காலப்பகுதி தான் இந்த முதலாம் சபையினுடைய காலம். இந்த காலப்பகுதி நம்ம சொல்லணும்னா த அப்போஸ்டலிக் சர்ச் பீரியட், அப்போஸ்தலர்களுடைய சபையின் காலம். அப்ப ஆதிகால சபையை யார் வழிநடத்தினாங்க? அப்போஸ்தலர்களுடைய காலம். அதான் வந்து நம்ம பார்க்கற கிபி 33 முதல் கிபி 70 வரை 37 வருடங்களை உள்ளடக்கின ஒரு காலப்பகுதி தான் முதலாம் சபை எபேசு சபையினுடைய காலம். இரண்டாம் சபைக்கு நம்ம போகலாம். இப்போ சிமிர்ன சபையினுடைய காலம் எவ்வளோ? அப்போ இதனுடைய ஆரம்பம் எங்க போடலாம்? 70 எங்க ஃபர்ஸ்ட் முடியுது, அங்க செகண்ட் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ எங்க போய் முடியுது? அப்ப இரண்டாம் சபையினுடைய காலம் எங்க போய் முடியுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:10.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 உபதிரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
இந்த இரண்டாம் சபை பத்தி சொல்லும் போது நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம், எவ்வளவு நாள் உபத்திரப்படுவ? 10 உபத்திரப்படுவீர்கள். அப்படின்னா 10 என்பது என்னங்க? 10 தீர்க்க தரிசிக்கால 10. அப்ப இந்த இரண்டாம் சபையானது 10 கடுமையான உபத்திரவத்துக்குள் சென்றது. சரித்திரத்தில் நாம் போய் பார்க்கும்போது அநேக பேர் கேட்பாங்க, என்ன சார் பைபிள் படிச்சுட்டு திடீர்னு சரித்திரத்துக்கு போறீங்க? ஏன்னா சரித்திரத்துக்கு போனதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கண்டுபிடிக்க முடியும். வெறும் பைபிள் மட்டும் படிச்சிருந்தா இது எந்த காலத்துல முடிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒரு பக்தி மார்க்கமா போயிட்டு இருப்போம் அவ்வளவுதான், அதனால எந்த லாபம் கிடையாது. அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் காலம் ஒரு மிக முக்கியமானது. தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குரோனாலஜி காலக்கணக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனுஷங்களுக்கு கூட காலங்கள் ரொம்ப முக்கியமானது. யாராவது ஒருத்தராவது வாட்ச கழட்டி வீசிருக்கோமா வேண்டாம்னு சொல்லி? காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போல தேவனுடைய திட்டத்தில் கூட காலங்கள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அங்க அடையாளமாக பேசிக்கிறது நீங்க கவனிங்க. 10 உபத்திரப்படுவீர்கள் சொல்லும் போது அந்த 10 தான் இரண்டாம் சபையினுடைய முடிவின் காலம். அந்த கடைசி 10 அது என்ன? 10 10 குறிக்கிறது. அந்த என்ன 10 அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசர்களால் கடுமையான துன்பத்துக்குள்ளான ஒரு காலப்பகுதி. அது எந்த வருஷம்னா கிபி 303 முதல் கிபி 313 அரசாண்ட ரோம சக்கரவர்த்தி டைக்ளோட்டியான் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பயங்கரமான கொடுமைகளை அவர்கள் அனுபவித்தார். அவன் கொடுமை செஞ்ச மாதிரி வேற யாருமே பண்ணவே கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமைகளை அவன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சான். இவன் யாருன்னா கான்ஸ்டாண்டின் ராஜாவுக்கு முன்னாடி இருந்த ராஜா, அவன் தான் டைக்ளோட்டியான். 10 வருடங்கள் கடுமையான கிறிஸ்தவர்களை வந்து ஈவிருக்கமின்றி கடுமையான உபத்திரவுகளை, நான் உங்களுக்கு சரித்திர பற்றி பேசுனது ரொம்ப டைம் ஆகும். அதாவது சிங்கத்துகளுக்கு வாயில போனா பெரிய ஸ்டேடியம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பாக்குறோங்க, இதெல்லாம் சரித்திரங்களை பாக்குறோம். ஆமா, சிங்கம் நல்லா வருது. அப்ப அதுல இங்க நம்ம பார்க்கும்போது அந்த 313 கிறிஸ்தவர்களை கொடுமையான முறையில் அவன் துன்பப்படுத்தினா அந்த பேரரசன். அப்ப அந்த வகையில தான் இந்த 2 சபையினுடைய எண்டிங் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, முடிவு இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிற. 10 நாள் நீங்கள் உபத்திரப்படுவீங்க, ஆனாலும் நீங்கள் மரண போறீங்க உண்மையாக இருங்க. அப்போ ஜீவ கிரீடு. அப்ப இந்த 2 கால சபையை பத்தி அங்க பேசும்போது அந்த காலத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 313. அப்போ எத்தனை வருஷம், 243 வருடங்களை உள்ளடக்கின ஒரு காலப்பகுதி. 3 சபைக்கு நம்ம போலாங்க. அதுல குறிப்பாக சிமிர்னா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நான் சொல்லணும். கசப்பு. சிமிர்னா பிட்டர்னு அர்த்தம். அதான் அந்த சபை கசப்பான அனுபவங்களே வாங்கிச்சு. 2 சபை பயங்கரமான கசப்பான அனுபவம். அதனாலதான் அது சிமிர்னாக்கு ஒப்பிட்டு அங்க சொல்லிக்கிறார். 3வது பெர்கமோ சபை. பெர்கமோ என்றால் என்ன பொருள் அப்படின்னா, எலிவேஷன், உயர்ந்த, எலிவேட்டட், உயர்ந்த என்ற ஒரு பொருளை குறிக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல் 2:12 நம்ம பார்க்கும்போது பாத்தீங்களா, பெர்கமோ சபையினுடைய தூதருக்கு நீ என்ன எழுதணும் அப்படின்னு அங்க விவரங்களை சொல்றார். சரி, இப்ப பெர்கமோ சபையினுடைய ஆரம்பம் எந்த வருஷம் போடலாம்? எங்க 2 சபை முடியுது? அங்கதான் 3 சபையினுடைய காலம் ஆரம்பம். அப்போ இது எங்க போய் முடியுது? 3 சபை இப்ப எந்த வருஷத்துல போய் முடியுது? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 3 சபையில தேவன் அங்க விளக்கல, இதை 4 சபையினுடைய காலத்துல விளக்குறாரு. அப்ப 4 சபையினுடைய காலத்துல எங்க எப்படி விளக்குறாருன்னா, 2:21 படிக்கலாம். யார பத்தி பேசுறீங்க? 20வது வசனம் படிங்க. 20வது வசனம் பத்தி பேசிருக்குது. அவளுக்கு தான் என்ன பண்றாமா, அவள் மனம் திரும்பும்படியாய் ஒரு தவணை கொடுத்தேன், ஆனா மனம் திரும்பதுக்கு அவளுக்கு வாய்ப்பு, மனம் திரும்பவதற்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல நேரடி அர்த்தம் எடுக்கலாமா? யேசபேல் நேரடி அர்த்தம் எடுக்க முடியாது. ஏன்னா இது யேசபேலுடைய காலத்துல நடந்த ஏதோ நிகழ்ச்சிகள் சம்பந்தப்படுத்தி இங்க விளக்கங்களே கொடுக்க வர்றாரு. அப்போ இந்த ஆமா அடையாளங்கள் சொல்லி அந்த சபையினுடைய, அந்த யேசபேலுடைய காலத்துல நடந்த சில நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 3 சபை என்ன அனுபவங்களை பெறும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இயேசபேல நமக்கு கொண்டு வர எங்க கனெக்ஷன் இருக்குது பாத்தீங்களா? தேவன் அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் இங்க அப்படி தேவன் வச்சிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இயேசபேல் என்கிற அந்த ஸ்திரீ பார்க்கும்போது அவருடைய காலத்துல நேரடி அர்த்தம் நம்ம எடுக்கும்போது, இயேசபேலுடைய காலத்துல அவருடைய வீட்டுக்கார பேர் என்ன? ராஜா. ஆகாப் ராஜா. ரொம்ப மோசமான துன்மார்க்கமான ஒரு ராஜா இஸ்ரேல்ல. அவன் இந்த அம்மா பேச்சு கேட்டு ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ யேசபேல். அப்புறம் வீட்டுக்காரன் ஆகாப் வந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சுட்டு வரான். இவங்களுடைய காலத்துல வாழ்ந்த தீர்க்க தரிசியார் எலியா தீர்க்க தரிசி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 3 பேர் வச்சு ஏதோ அடையாளம் தேவன் இங்க விளக்குற. அப்போ எப்படி எலியாவுக்கு சில அனுபவங்கள் வாங்கினாரு, அது போல இந்த 3 சபையினுடைய காலங்களில் சில அனுபவங்கள் அவங்க வாங்கணும். முதல்ல இந்த ஸ்திரீ யேசபேல் யாரை குறிக்கும்? முதல்ல ஸ்திரீ என்பது பைபிள் என்ன அடையாளம்? சபை அடையாளம். எத்தனை வகையான ஸ்திரீ பத்தி பேசியிருக்குது? 2 வகையான ஸ்திரீ. இதெல்லாம் ரிவிஷன் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒன்னு வந்து கற்புள்ள கன்னிகை, இன்னொன்னு வந்து வேசியான ஒரு ஸ்திரீ. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற யேசபேல் வேசியான ஸ்திரீ இல்லைங்களா? அப்ப வேசியான ஸ்திரீ சொல்லும் போது என்ன சபை? நல்ல சபை இல்லைங்களா? அதெல்லாம் தெளிவாக புரியுது. அதாவது மதமும் அரசியலும் கலந்த சபை நம்ம பார்க்குறோம். இந்த இந்த ஒரு சபை கள்ள சபை பற்றி தான் அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ஒரு பெண்ணாக சொல்லி அது என்னென்ன பேர் அதுக்கு பைபிளில் கொடுக்கப்படுது இந்த கள்ள சபைக்குன்னா, அதாவது வெளிப்படுத்தல் 17:5 நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 17:5 அவருடைய நெத்தில ரகசியம் என்ற பெயர் எழுதிருச்சு. என்ன ரகசியம் பார்த்தோம் நம்ம, அது அக்கிரமத்தின் ரகசியம். அப்புறம் மகா பாபிலோன், மகா பாபிலோன் என்ன, பாபிலோன் அர்த்தம் குழப்பம்னு அர்த்தம். மகா பாபிலோன் பயங்கரமான குழப்பங்கள் நிறைந்த சபை, குழப்ப போதனைகள் உபதேசங்கள் நிறைந்த சபை. அப்புறம் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் சபை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும். அப்போ இந்த அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது இது ஒரு பேர் கிறிஸ்தவ அந்தி கிறிஸ்து சபை பற்றி அங்கே சொல்லிக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த அப்போ எலியா யாரு கடையாளம், எலியா எப்படி வாழ்ந்தார், உண்மையாக இருந்தார். அப்போ அவர் யார் கடையாளம், அங்கே உண்மை உள்ள சபைக்கு அடையாளம். எலியா வந்து உண்மை அடையாளத்துக்கு சமம். ஆகாப் ராஜா எது கடையாளம் அப்படின்னா, அந்த அந்த அரசியல் கலந்த சபை, இது சபையும் அரசியலும் கலந்து கலந்துருச்சு இல்லைங்களா, ரிலிஜியோ பொலிட்டிக்கல். அப்போ அந்த எசபேல் சபை கள்ள சபை கடையாளம் புருஷன், சிவில் கவர்மெண்ட்ஸ் இல்லைங்களா, அரசியலுக்கு அடைய. அதான் இந்த ஐரோப்பிய தேசத்தில் இருந்த 10 நாடுகளோடு சேர்ந்து தான் இந்த கள்ள சபை என்னாச்சு, ஆளுகை பண்ணுச்சு. ஆனால் எலியா யார் கடையாளம், அவங்க மத்தியில் அவன் போராடிட்டு இருந்தார், அவர் யார் கடையாளம், உண்மை உள்ள சபை கடையாளம். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். அந்த வேசியான ஸ்திரீ எப்படி இருந்தானாக்கா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருந்தா. அப்போ திரளான தண்ணீர்கள் என்பது எது கடையாளம், ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் மேல. அப்போ வேசித்தனம் என்பது எது கடையாளம், நேரடி அர்த்தமா, நேரடி அர்த்தம் இல்லை, ஆவிக்குரிய வகையில் உண்மை இல்லாத நிலைமை, கிறிஸ்துவுக்கு உண்மை இல்லாத நிலைமை, அவருடைய உபதேசங்களுக்கு உண்மை இல்லாத நிலைமை. அதான் இங்கே வந்து வேசியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேசி மார்க்கமாக போயிடுச்சு சபை. அப்போ இந்த சபை கள்ள போதனைகளை உள்ள கொண்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுது. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த சபைக்கு ஒரு தவணை கொடுத்தாரம்மா, எதுக்காக, மனசீனது. அப்ப அடையாளங்கள் எவ்வளவு கிளீனா, கச்சிதமா வேணும் புரிஞ்சு. அப்ப எத்தனை தவணை கொடுத்தாரு, தவணை என்ன, எத்தனை வருஷம் தவணை கொடுத்தாரு, அதான் ரொம்ப நீங்க தமிழ்ல தவணை இருக்குது, அது ஆங்கில மொழிபெயர்ப்புள்ள கிங் ஜேம்ஸ்ல நம்ம படிக்கும் போது அதுல ஸ்பேஸ் அப்படின்னு வருது, ஒரு இடைவெளி அப்படின்னு வருது. என்ன வேலை படிச்சீங்கன்னா, ஒரு காலம் கிரீக்ல போய் பார்த்தாக்க தவணைக்கு குரோனோஸ் என்ற வார்த்தையை போட்டுக்குது. அப்ப குரோனோஸ் என்னன்னா ஒரு காலம், ஏற்கனவே நம்ம காலம்னா எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், தானியலும் வெளிப்படுத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், காலம் காலங்கள் அரைக்காலம். அப்ப காலம்னா எவ்வளவுங்க, ஒரு வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரைக்காலம்னா 1/2 வருஷம். அதான் நான் சொல்றேன், நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவு கொடுத்தேன், 1 வருஷம் கொடுத்தேன், ஒரு காலம் கொடுத்தேன், ஒரு ஒரு டைம் கொடுத்த, டைம்ங்கிறது காலம். அப்போ காலம்ன்றது 1 வருஷம். அப்போ 1 வருஷம் கொடுத்தேங்கும் போது எவ்வளவு நாள், 1 வருஷத்துக்கு தீர்க்கு தரிச்சுக்கு 360 நாள், 360 நாள் நம்ம எப்படி எடுக்கணும், 360 வருஷங்கள். அப்ப இந்த கள்ளசபை மனம் திரும்புவதற்காக தேவன் எவ்வளவு வருஷம் தவணை கொடுத்துருக்கிறாரு, 360 வருஷம் தவணை கொடுத்தாரு. 360 வருஷம் தவணை கொடுத்து மனம் திரும்பல, அப்ப என்ன என்ன வந்திருக்கும், கண்டிப்பா அதுக்கு மேல தண்டனை வந்திருக்கும், அந்த சபை மேல ஒரு அடி வந்திருக்கும். அப்போ அப்படி பார்க்கும் போது இந்த கள்ள சபை மேல அடி எப்ப உழுந்துச்சு, இது உழைஞ்சுங்க சொல்லலாம், ஒரு அடி வாங்கிச்சு இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே 13 வெளிப்படத்துல பார்த்தோம், அதுல 10 கொம்பு, 7 தலை, 10 கொம்பு இருந்துச்சு, அதுல ஒரு தலை சாவுக்கு ஏதுவான காயம் வாங்குச்சு, அப்புறம் அது சுஸ்தமாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சோமே. அந்த காயம் அதான் அட்டி, அது எது எப்ப கிடைச்சது அட்டி, இந்த கள்ள சபைக்கு அது வந்து முடிவு. 1799 இந்த சபையினுடைய முடிவு. ஆனா அடி வாங்கினது எப்போ, ரிஃபர்மேஷன், சீர்திருத்தத்தின் காலத்துல இல்லைங்களா, மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல சீர்திருத்தத்தின் மூலம் இந்த சபைக்கு ஒரு அடி உழுந்தது. அது 31st 1517. அப்போ இந்த இந்த சபைக்கு விரோதமாக அவர் வந்தார். அப்போ தவணை காலம் எங்கே முடியுதுன்னா 1517 முடியுது. அப்ப 1517 முடிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் போயிருக்குதுன்னு அர்த்தம். அடி வாங்கியிருக்குது, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நம்ம கணக்கு கழிக்கணும், எவ்வளவு வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, 360 கொடுத்துருக்கிறாரு, 360 கொடுத்து தான் அந்த அடி கொடுக்குது 1517. அப்ப 1517 இருந்து என்ன பண்ணோம், 360 கழிச்சா அந்த மூன்றாம் சபையினுடைய முடிவின் காலம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1517 மைனஸ் அப்போ 1157 பார்த்துட்டீங்களா. ஓகே, அப்போ மூன்றாம் சபையினுடைய காலம் 1157 முடிவு அடைகிறது. எப்படி காமிக்கிறார் பாருங்க. அது ஆக்சுவலி மூன்றாம் சபையில பத்தி சொல்றது இல்ல, நான்காம் சபையில இந்த காலக்கணக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப எத்தனை வருஷம் மொத்தமாக, 844 வருஷம். இது வந்து இந்த காலப்பகுதி டைம் டிவிஷன் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நம்ம சுலபமா இருக்குங்களா இல்ல ஏதாவது கஷ்டமா இருக்குங்களா? சுலபமா தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் சபை, நான்காம் சபைக்கு நம்ம போலாம். நான்காம் சபையினுடைய காலம், நான்காம் சபைக்கு பேர் என்ன, தீர்த்திரா சபை. தீர்த்திரன் என்ன அர்த்தம் தெரியுங்களா, த ஸ்வீட் பர்ஃபியூம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது பலியின் சுகந்த வாசனை என்று பொருள். இந்த இந்த சபையினுடைய காலத்துல பலியின் சுகந்த வாசனை, சபையினுடைய அனுபவம் பத்தி பேசுறாரு. பின்னாடி நம்ம அதை பத்தி பார்க்கலாம், அது எப்படி சுகந்த வாசனையாக இருந்தது அந்த காலத்துல நான்காம் சபை. அப்ப நான்காம் சபை ஆரம்பம் கிபி 1157 எங்க போய் முடியுது அப்படின்னாக்கா, இதுல இதுலயும் அதே மாதிரிதான். நான்காம் சபையில சொல்லப்படல, ஐந்தாம் சபையில சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப ஐந்தாம் சபையினுடைய காலப்பகுதி பத்தி எங்க நம்ம படிக்கிறோம்னா, ஐந்தாம் சபை பத்தி வெளிப்படுத்தல் 9 ஒன்னாம் வசனம் படிச்சீங்கன்னா, ஐந்தாம் தூதர் அந்த தூதர் 7 தூதர்கள் யார், 7 சபையினுடைய தூதர்கள். அப்ப ஐந்தாம் தூதன் ஊதிட்டான்னா எத்தனை சபைக்கு தூதர் அவர், ஐந்தாம் சபையினுடைய தூதர். இப்ப ஐந்தாம் சபையினுடைய காலப்பகுதியில் ஒரு கால கணக்கு கொடுக்குறாரு. நம்ம வசனம் போய் வசனப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது, அந்த 9 அதனுடைய அடையாளங்களை விளக்கி நம்ம படிச்சு அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிச்சா ரொம்ப அசந்திருவோம் நம்ம. பட் அதை இன்னைக்கு பண்ண முடியாது, ஏன்னா அதுல முதலாம் வசனம் நீங்க படிங்க என்ன போட்டுக்குது, வானத்திலிருந்து பூமியில் ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சு, பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்புறம் திறக்கும் போது பயங்கரமான ஒரு புகை வந்தாச்சு, பயங்கர கிராபிக்ஸ் காமிக்கிறார். எப்படி இருக்கும் யோகன் அப்படியே போயிட்டு அது மேல வானம் வரைக்கும் போய் சூரியனையே மறைச்சிச்சாம. அப்புறம் அங்க பார்க்கும்போது அடுத்த வருஷம் வெட்டுக்கிளி புறப்பட்டு வந்துச்சு, இதே ஹெலிகாப்டர் என்ன சொல்ல, இவ்வளவு சுலபமா இருக்குதா பைபிள் வந்து, அவ்வளவு சுலபமான புஸ்தகமா அது, 1000 வருட அரசாட்சியில சுலபமான புஸ்தகமா இருக்கும் ஜனங்களுக்கு, ஆனா இன்றைக்கு சபைக்கு மட்டும்தான் புரியுற புஸ்தகம். அவள் வெட்டுக்கிளி என்பது இதனுடைய அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமான அடையாளங்கள் தேவன் கொடுக்குறார், அது வந்து நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனால் ஐந்தாம் சபைக்கு எவ்வளோ வருஷன்றத பற்றி காலம் கொடுத்துட்டார், ஐந்தாம் சபையினுடைய காலம். அப்போ அதை பற்றி நீங்கள் 5 படிங்க, 9:5 எவ்வளோ வேதனைப்படுத்துறதுக்காக 5 காலப்பகுதி எத்தனை மாசம் கொடுத்தாரு அனுமதி, 5. அப்ப 5 எவ்வளோ, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ நாள், 30, 5 எவ்வளோ, 150 150 என்பது 150 வருஷம். அப்ப 5 தேவன் கொடுத்துக்கிற காலம் 150 வருஷம். அப்ப 150 வருஷம் என்று சொல்லும் போது இந்த இடத்துல எங்க வந்து இந்த 5 முடியுது அப்படி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 360 வருஷம். எத்தனாவது சபைக்கு அது, மூன்றாம் சபைக்கு 360 வருஷம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா 5 எவ்வளவு வருஷம் கொடுக்குறாரு, 150 தான் தராது. அந்த 360 150 வருஷம், அதான் 360 இல்லை, அதாவது அந்த 1517 இருந்து முன்னாடி 150 வருஷம். அப்போ 5 150 வருஷம் கொடுக்கும்போது நீங்க கழிச்சு பாருங்க, 1517 மைனஸ் 150 1367 அது என்ன தெரியுமா, 1367 தான் நான்காம் சபையினுடைய முடிவு. புரிஞ்சுங்களா அது, பார்த்தீங்களா எத்தனை வருஷம், வருது. 210 வருடங்கள் தீர்த்திர சபை, நான்காம் சபையினுடைய முடிவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐந்தாம் சபைக்கு தேவன் கொடுத்துக்கிறாரு 150 தான். ஆனா அந்த தீர்த்திர சபையினுடைய காலத்துக்கு காலத்துல பார்க்கும்போது அவர்கள் மனம் திரும்புவதற்கு அந்த எண்ல அந்த சீர்திருத்தத்துக்கு முன்பு 360 வருஷம் கொடுத்தாரு. அதுதான் வந்து 1153 சபையினுடைய காலத்தில் நான் பார்க்குறேன். 1157 முடியுது. இப்போ 1157 1367 எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா, ஐந்தாம் சபைக்கு தேவன் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா 150 வருஷம். ஏற்கனவே அந்த ஐந்தாம் சபையினுடைய முடிவு காலம் 1517 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுலேருந்து 150 கழிக்கும் போது 1367 அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் வந்து 210 வருடங்களை உள்ளடக்கினா ஒரு காலப்பகுதி தான் நான்காம் சபையினுடைய காலம். இப்போ நம்ம ஐந்தாம் சபைக்கு நம்ம போகலாம். சருதை சபை, ஐந்தாம் சபைக்கு பேர் சருதை. சருதை என்ன அர்த்தம் தெரியுங்களா? த ரிமைன் அப்படின்னு அர்த்தம். ரிமைன்னா மீந்திருத்தல். அப்போ அந்த மீந்திருத்தல் பல உபத்திரங்களில் போய் மீந்திருத்தல் அப்படிங்கிற அர்த்தம் உடையதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ சர்வதேச சபை எங்கே ஆரம்பமாச்சு? 1367 ஐந்தாம் சபை. ஐந்தாம் சபைக்கு தேவன் எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 150. ரொம்ப சுலபம், ஏற்கனவே கண்டுபிடிச்சார். அதனால 150 சேர்த்துனாக்கா எங்கே வந்து முடியுதுங்க? 1517 வந்து முடியுது. ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐந்தாம் சபை கணக்கெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கணக்கு தான். கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க மட்டும் போட்டு ஆறாம் சபைக்கு போகலாம். ஆறாம் சபைக்கு போகும்போது ஆறாம் சபையினுடைய பேர் என்ன? பிலதெல்பியா. பிலதெல்பியான தெரியுங்களா? பிலதெல்பியான இன்னைக்கு சபைக்கு பேரை வச்சிடறாங்க. பிலதெல்பியான என்ன அப்படின்னா பிரதர்லி லவ், சகோதர அன்பு. பிலதெல்பியான சகோதர அன்பு. சரி, இப்போ ஆறாம் சபை எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது? 1517. அதாவது சீர்திருத்தத்தின் காலத்திலிருந்து ஆரம்பமாகுது ஆறாம் சபையினுடைய காலம். ஆனால் இது எங்கே போய் முடியுது? எங்கே போய் முடியுது அப்படின்னா வசனங்களில் கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:11 வசனம் இந்த பிலதெல்பிய சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் எப்படி சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆறாம் சபைக்கு சொல்லும் போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் ஏழாம் சபைக்கு சொல்லும் போது எப்படி சொன்னார்னா 3:20 வசனம் பாரு. இப்ப என்னாச்சு? வந்தாச்சு இல்லைங்களா? அப்ப ஏழாம் சபையினுடைய காலத்துல ஜீசஸ் என்ன இருக்கணும்? வந்தாச்சு. ஆறாம் சபையினுடைய காலத்துல என்ன சொல்ற? இதோ சீக்கிரமாய் வந்துடுறேன். அப்போ ஆறாம் சபைக்கும் ஏழாம் சபைக்கும் சென்ட்ரல் பாயிண்ட் எது? இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. அப்போ இயேசுனுடைய இரண்டாம் வருகை எந்த வருஷம்? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 1870. அதுதான் பிலதெல்பிய சபையினுடைய காலம். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கால கணக்குகளை கண்டுபிடிக்குது. அப்போ 1870 எத்தனை வருஷத்து உள்ளடக்கினது? 357 வருடங்களை உள்ளடக்கின இந்த பிலதெல்பிய சபை. அடுத்தது நவோதேக்கிய சபை லாஸ்ட், அதுதான் ஏழாம் சபை. எட்டாம் சபை கிடையாது. அப்போ ஏழாம் சபை என்னுடைய பேர் என்ன? லவோதேக்கியா. லவோதேக்கியா என்ன அர்த்தம் தெரியுங்களா? லவோதேக்கியா என்ன அர்த்தம்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு என்று பொருள் போடும். என்ன கிளீனாக பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சபைகளுடைய பெயர்களில் மறைந்திருக்குது அந்த சரித்திரம், சபையினுடைய சரித்திரம். இது என்ன தீர்ப்புன்னா சபைக்கு போ தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. அதான் ஏழாம் சபையினுடைய காலம். அப்போ ஏழாம் சபையினுடைய காலம் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா 1874 ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இப்போ நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எந்த சபை காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏழாம் சபையினுடைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது கூட நம்ம தெளிவா நம்மளால சொல்ல முடியும். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபை எப்ப வந்து முடியும் அப்படிங்கிறது சொல்லும் போது அந்த வருஷம் நம்மளுக்கு தெரியல. அந்த வருஷம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சகோதரர்கள் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டுக்கிறாரு. ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி சொல்லவே கூடாது. ஏன்னா கர்த்தர் அது நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துக்கிறார். நீங்கள் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும். தெரியாத நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிடுங்க, அதனால தப்பு இல்லை. தெரியாத தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டாம். மிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் இது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேயோ குழு இருக்குது. அது கூட இறத்தால் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நம்ம இப்போது அது சொன்னதால் செட்டாக, ஏன்னா அது இப்போ பரிசுத்தவான்கள் மத்தியில் இதனுடைய ஆராய்ச்சி போய் அது அவர்கள் ரீசனபிளான பாயிண்ட்ஸாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கோம். 1874 கிபி 1874 பின்பு இப்போ 134 வருஷம் ஆகி போச்சு. சீர்திருத்தத்தின் இல்லை, அது திரும்ப கொடுத்தலின் காலம். சீர்திருத்தலின் காலம் வேற, திரும்ப கொடுத்தலின் காலம் வேற. சீர்திருத்தம் என்பது மார்ட்டின் லூத்தர் மூலம் 1517 நடந்துச்சு. அதாவது இந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக வந்தது. திரும்ப கொடுத்தலின் காலம்ன்றது என்ன? 1874 பின்பு ஆசீர்வாதத்தின் காலங்கள். மனுஷங்கள் எதெல்லாம் இழந்து போயிட்டாங்களோ அதெல்லாம் இப்போ மீண்டும் இந்த பூமியை அனுபவிக்கிறதுக்கு தேவன் இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு இப்போ நம்ம 133 வருடங்கள் முடிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 7 சபை எந்த காலத்தில் முடியும் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பாக 7 சபை எப்போ முடியும்னா 144,000 பேர் நிறைவடையும் போது இந்த 7 சபை நிறைவடையும். அதான் அங்கே எழுதிட்டுக்கிறார் அவர், சபை முடியும் வரை. அப்போ அந்த 144,000 என்ற எண் பூர்த்தியாகும் போது 7 சபையினுடைய காலம் இல்லைங்களா? ஆனால் கூடி விரைவில் அந்த வருடத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆம் சகோதர சபையில் இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் 7 சபை மற்றும் அதனுடைய கால அளவுகள் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 7 சபையில் நடந்த சில சரித்திரங்கள் பற்றி நம்ம பார்க்கணும். அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஃபுல் டீட்டெயிலாக சொன்னால் விடிஞ்சா போகும், அது நம்மளுக்கு இன்றைக்கி வேண்டாம். பட் பின்னாடி நம்ம அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. அப்போ இந்த சபையினுடைய சரித்திரங்கள் பற்றி எங்கே பேசியிருக்குது அப்படின்னா, கர்த்தராக இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது மற்ற 13 அதிகாரத்தில் அந்த 7 உமைகளில் பேசிட்டு போயிட்டாரு. இந்த 7 சபையில் உங்களுடைய காலங்களில் என்னென்ன சரித்திரங்கள் அனுபவங்கள் நடைபெறுன்றது சொல்லிட்டு போயிட்டார். அப்போ முதலாம் சபைக்கு அவர் சொல்லும்போது முதலாம் உவமையில நம்ம பார்க்கலாம். மற்ற 13 அதிகாரம் 1 முதல். விதைக்கிறதுக்கு ஒருத்தன் புறப்பட்டான், கையில் விதை தூக்கிட்டு போனான். சில விதைகள் எங்க விழுந்துச்சு? ரோட்டோரத்தில் விழுந்துச்சு. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதைகள் முச்செடிகளுக்குள் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த ஊமை எதை விளக்கக்கூடியதாக, எந்த காலப்பகுதியை விளக்கக்கூடியதாக, விதைக்கிற காலம் பற்றி. அப்ப விதைக்கிறது எந்த காலப்பகுதி, எந்த சபையினுடைய காலமா இருக்கணும்? எபேசு சபை, முதலாம் சபையினுடைய காலம் இல்லைங்களா? அப்போ முதல் முதல் அந்த விதைத்தவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு விதைச்சாரு. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து யார் விதைச்சாங்க? அவருடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், அந்த விதை என்பது எதை குறிக்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உலகம் முழுவதும் அவர்கள் போய் விதைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே அதுதான். மத்தையோ 28 அதிகாரம் 19-20 கர்த்தருடைய கட்டளை நீங்கள் கொஞ்சம் படிங்க. சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்கி இருக்குதா? சகல ஜாதிகளையும் நீங்க என்ன பண்ணும்? சீஷராக்கி. அப்புறம் அப்போ இந்த இடத்துல அநேக இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு தெரியப்படும். ஒரு ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கலாம், அந்த முழு சத்தியமே மாறிட்டு போறோம். ஆனா கர்த்தருடைய கட்டளைனா நீங்க உலகம் முழுவதும் போய் விதைங்க. விதைகள் பல மாதிரி உழுகும், ஆனா என்ன பண்ணும், யாரை நீங்க தெரிந்து கொண்டு வரணும்? சீஷரை கொண்டு வரணும். நீங்க எல்லா பக்கம் போய் பேசி ஜனங்களை சீஷராக மாத்தணும். அப்ப உலகத்தையே மாத்தன்ட்டு இல்ல, சகல ஜனங்களை போய் சொல்லுங்க. அதுல சில பேர் எப்படி வருவாரு? சீஷராக வருவார். சீஷராக மாற்றணும் இல்லைங்களா? அப்ப சீஷர்னா யாரு? கர்த்தரை இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்களாக நீங்க மாத்துங்க. அவங்களுக்கு தான் அந்த சபை வாய்ப்பு. இந்த நிலையை செய்யறதுக்கு தான் யாருக்கு கட்டளை கொடுத்துருந்தாரு? சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு. ஆனா போய் பேசும்போது யார் சீஷர்னு கண்டுபிடிச்சு போய் சொல்றது இல்லை. பொதுவாக பேசுவாங்க, பொதுவாக சத்தியங்களை சொல்லுவார். அதான் அங்கே நான்கு வகையாக அங்கே பிரித்து சொல்கிறார். சில விதைகள் ரோட்டில் உழுகும், சில விதைகள் கற்பாறை மேலே உழுகும், சில விதைகள் முள்ளுக்குள்ள உழுகும், சில விதைகள் நல்ல நிலத்தில் உழுகும். அந்த நல்ல நிலத்தில் உழுகுது பார்த்தியா, அதுதான் சீஷர்கள். அது 30, 60, 100 அப்படி அந்த 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 மடங்கில் பலன் கொடுக்கணும். எவ்வளோ அருமையான ஊமைக்கு சொல்லிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்குன்னு நினச்சிருக்காருங்க தானே. அதனால தான் நீங்கள் வீடு வீடாக போய் காலை நினைச்சு தட்டி அவங்களுக்கு எப்படியாவது கிறிஸ்தவராக மாற்றுறதுக்கு வேலைகள் செஞ்சுட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய கட்டளை இல்லை. அநேகருக்கு சத்தியம் இன்னைக்கு நம்மளுக்கு கூட அப்படித்தான். இப்போ நம்மளுக்கு கூட எல்லாருமே சீஷரானா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தேவனுடைய கிருபை எல்லாத்துக்கும் சமமானது. அதில் எந்த விதமான கருத்துக்கு ஏ அந்த நிலத்தை பொறுத்து இருக்குது. அவ்வளோ அந்த வாங்கிக்கிற நிலத்தை பொறுத்து தான் இருக்குது சீஷர் ஆகிறதும் ஆகாது. வசனங்கள்லாம் ஈக்குவல் தான், எல்லாத்துக்கும் சரிசமமாக தான் கிடைக்கும். இதைத்தான் ஊமையாளர் சொன்னார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் பரலோக புறப்பட்டு போகிற நேரத்தில் சீசருக்கு என்ன சொல்லிட்டு போனார், அப்போ சிலர் 1 மெட்டா வசனம் பாத்தீங்களா. யூத ஜெருசலேம்ல மட்டும் இல்ல, நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க போயிடுவீங்க. அப்போ சீசர்கள் என்ன பண்ணுகிறாங்க உண்மையிலேயே, என்ன என்னாச்சு, எல்லா ஆளாளுக்கு ஒரு பகுதி கண்டங்களுக்கு சென்று அவர்கள் வந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தா இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ உலகம் முழுவதும் பல பல மைல்கள், பல தூரங்கள், பல இடங்களை அவங்க கடந்து சென்றார்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவன் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருந்தார். வேற பரிசுத்தாவினுடைய வரம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவைகளெல்லாம் பயன்படுத்தி இந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரமெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து உலகமெங்கும் அவர்களை அனுப்பி அவர்கள் கற்பனை கட்டாத தூரமெல்லாம் அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. பலவிதமான சவால்களை எதிர்த்தார்கள், எதிர்நோக்கினாங்க. அதே போல் பலவிதமான உபத்திரவங்களை வாங்கினாங்க. ஏன்னா புது விஷயம், அறிமுகம் இல்லாத ஜனங்களிடத்துல போய் இயேசு பற்றி பேசணும் சாதாரண விஷயமா, அந்த அவருடைய ராஜ்யம் பற்றி பேசணும் வேற. அப்போ பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் இன்னும் உபத்திரவங்களையும் அவர்கள் ஜமாளிச்சு உலகமெங்கும் போய் இந்த விதை அவங்க நினைச்சாங்க. அவள் விதைக்கும் போது தான் சில விதைகள் எங்கே விழுந்துச்சுன்னா ரோட்டோரத்தில் விழுந்துச்சு. அப்போ ரோட்டோரத்தில் விழுந்தது எது கிடையாதும் அப்படின்னா, ஜனங்கள் கேட்குறாரு இந்த காதில் கேட்குறாரு, பட் உள்ளுக்குள்ள இன்னொரு காது இருக்குது அதுக்கு புரியுறதே இல்லை. மணிக்கணக்காக உட்காந்து கேட்குறாரு, ஆனால் மனக்கணக்கு மனக்காதுக்கு போய் கேட்கறதில்லை, புரிந்து கொள்ள முடியறதில்லை. என்ன பண்ணுறது, ஆகாயத்தின் பறவைகள் வந்து கொத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிற. அப்போ ஆகாயத்தின் பறவைகள் பைபிள் எதுக்கு அடையாளம், பிசாசு அவனுடைய தூதர்களுக்கு அடையாளம். பிசாசு என்ன பண்ணுறான், அந்த சத்தியம் அவங்களுக்கு புரியாத மாதிரி அவன் டைவெர்ட் பண்ணுற, அந்த பிரெயினையே கண்ட்ரோல் பண்ணிடு. அதான் அந்த ரோட்டோரத்தில் விழுகிற விதை. இன்னும் சில விதைகள் கற்பாதையின் மேல் விழுந்தன. ஆனால் என்னாச்சு, கற்பாதையின் மேல் விழுந்தோடனே முளைக்காம விட்டுருச்சா, முளைச்சிச்சு வந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த சூடு தாங்க முடியாம அப்படியே கருகி போச்சு. இது எதை குறிக்குது அப்படின்னா, சத்தியத்தை கேட்டு அந்த ராஜ்யத்தின் சிவிசேஷங்களை கேட்டவனே ஆகா ஓஹான்னு வர்றது அருமையானதா இருக்குது, அவன் இது வரைக்கும் கேட்கல, ரொம்ப புதுமையானது இருக்குது அப்படின்னு அவங்க வந்தாங்க. ஆனா என்னன்னா, ஒரு செடி நிக்கணும்னா வேறு ஆழமா போகணுமே வேணாங்களே, ஆனா பாறைக்குள்ள போகுமா, போகிறது இல்ல. அப்போ உபத்திரவங்களும் அல்லது வந்து இன்னும் அந்த சூடு, சூடுங்கிறது உபத்திரவத்தை குறிக்குது. அப்போ சூடு அடிக்கும் போது வேறே வெந்து போகுது, எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிக்க முடியறதில்லை. அவங்களுக்கு இவங்களுக்கு பயந்துட்டு மனசு கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கற்பாறையின் மேல் விழுந்த என்ன எக்ஸாம்பிள் கரெக்டாக கொடுத்துக்கிறாரு. மூன்றாவது என்னாச்சு, முள்ளுக்குள்ள விதைச்ச விதை, அந்த விதை முளைச்சதே இல்லையா, முளைச்சிருச்சு, அது கூட முளைச்சி வெளியில் வந்துச்சு. அது எதை குறிக்குதுன்னா, அதாவது கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, மற்றும் அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் எது மட்டும் செய்ய முடியறதில்லை அப்படின்னா, சீஷருக்குரிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியல. அது ரொம்ப கடினமானதாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு என்ன கவலை, எதிர்காலம் பற்றியும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இதை பற்றியில் அதை சொன்னார். அந்த முள்ளின் மேல் விழுந்த விதை எது கடினமாக சொன்னார், உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவர்களை நெருக்கி போட்டது அப்படிங்கிறார். அப்போ சில பேருக்கு அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் வேலை செஞ்சு முளைக்குது, ஆனால் உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படியே வேண்டா, சும்மா கேட்டுக்கல அவ்வளோதான் போகுது. அதான் நல்லா புதுசாக இருக்குது கேட்குறது, கேட்டு போயிடலாம். இவங்க அந்த பக்கம் போட்டு நம்ம இந்த பக்கம் போயிடும், அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலம் சொல்றாரு. நான்காவது நிலம் என்ன? நல்ல நிலம். இது என்னன்னா கேக்குது, இந்த காதல கேட்கிறாரு, அதுக்குரிய ரியாக்ஷன் காமிக்கிறாரு, அப்புறம் அந்த வசனத்தின்படியே நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு, உண்மையாக ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறார். சில நிலம் அதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இவங்க தான் யாருன்னா உண்மையான கர்த்தராக இயேசுவுடைய சீஷர்களாக மாறுகிறவர்கள். அவங்க தான் எப்படி பலன் கொடுப்பாங்களா? 30, 60, 100 அதனால 30, 60, 100 அப்போ சபையில வந்து வித்தியாச வித்தியாசமான பலன்கள் கொடுக்கறவங்க இருக்கிறாங்களா? அப்ப 30, 60, 100 என்பது என்னன்னா, இது கூட இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து அநேக பேர் என்ன சொல்றாருன்னா 30 என்பது பூமிக்குரிய நித்திய ஜீவன் வாழ்ந்த ஜனங்க, 60 என்பது திரளான கூட்டம், 100 என்பது சபை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, 30 சபை தான், 60 சபை தான், 100 சபை தான். இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, அதாவது அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி அதை விளக்கும் போது 1 கொரிந்தியர் 15:41 மகிமையில எல்லா நட்சத்திரம் ஒரே மாதிரி கிடையாது. அப்ப நட்சத்திரத்துல என்ன இருக்குது? மகிமையில வித்தியாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, அந்த அந்த சபையில எந்த அளவுக்கு தங்களை முழுமையுமாக ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார்களோ அவங்கவுங்களுடைய வேலைக்கு தக்கவாறு தான் கிடைக்கும், பலன் கிடைக்கும் இல்லைங்களா? சில பேர் 30 ஆகிற அளவுக்கு தான் பலன் வாங்கி சபை வாய்ப்பு வாங்கிடுவாரு, ஆனா அமைச்சர் வாய்ப்பு தான், அது கூட அமைச்சர் தானே. இன்னொரு வகையில சொல்ல போனா இயேசுவினுடைய அமைச்சர்கள் தானே. ஆனா இன்னைக்கு தாங்க இங்கு கொடுக்குறாங்க அமைச்சர்கள். இதுல பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் ஆதிராவிட மினிஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லது அறநிலையத்துறையில் ஒருத்தர் இருப்பார், அவர் சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருப்பார், ஆனா அவர் கூட ஒரு அமைச்சர் தான். பாருங்க வித்தியாசம் பாருங்க, இங்கே காமிக்கிறாங்க அமைச்சர்களையும் எல்லாரும் பவர்ஃபுல் கிடையாது. அதுதான் காமிக்கிறாங்க 30, 60, 100 என்பது எந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கை பலியின் வாழ்க்கை இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டாங்க. அப்போ அதுல வந்து வித்தியாசங்கள், தேவன் அவங்கவுங்களுடைய எந்த அளவுக்கு அந்த முழு வைராக்கியத்துல முழு விசுவாசத்துல அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்களோ அதுக்கு தக்கவாறு சபையில கூட அந்த வாய்ப்புகள் வித்தியாசம் இருக்கு. அதான் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசம் இருக்கு. அதான் 30, 60, 100 இது கூட நீங்க ஞாபகத்தில் வைக்கலாம். அப்ப இந்த முதலாவது சபையினுடைய காலத்துல இந்த விதைக்கிற விதை பற்றி அங்க ஊமை அந்த அனுபவங்கள், அதாவது ஆதிகால சபையினுடைய அனுபவங்கள் பத்தி அந்த ஊமையில ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு சீஷர்கள் உலகமெங்கும் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பல பிரச்சனைகள் மத்தியில அவங்க விதைச்சது தான் அந்த முதலாம் சபையினுடைய ஒரு ஒரு சரித்திரம். இது வந்து ஒரு அவுட்லைன். ஆனா வெளிப்படுத்தல் 2 போனோம்னா வேசு சபையினுடைய தூதர்கள் நீ சொல்றது என்ன அப்படின்னு அங்க சில வசனங்கள் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சிருந்தோம், ரொம்ப டைம் ஆயிடும். நெக்ஸ்ட் இப்போ 2 ஊமைக்கு போகலாம். 7 ஊமைகள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாரு. 13:24 மத்தேயு 13:24 இந்த பூமி கூட உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பூமி என்ன கதை? அதாவது தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. நல்ல விதைன்றது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம், உண்மையான சத்தியம். நல்ல விதைன்றது ராஜ்யத்தின் உண்மையான சுவிசேஷம். அது விதைச்சார் அவர் யாரு? ஜீசஸ் இல்லைங்களா? விதைச்சவர் யாரு? இயேசுதான். ஆனா மனுஷர் நித்திரை பண்ணுகிறார். அந்த மனுஷர் யாரை குறிக்குது? சீஷர்கள். அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் யார் வந்துட்டாரு? சத்துரு வந்து களைகளை படிச்சுட்டு அந்த வசனம் எங்க விதைச்சிருக்கிறோம்? வேற ஃபீல்ட் இல்லையா? எந்த நல்ல விதையை விதைச்ச ஃபீல்ட்? அதே சேம் நிலம், கோதுமை நிலத்துக்குள்ளேயே களைகளை விதைச்சிட்டு போயிட்டு. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க நல்ல விதை தானே விதைச்சிங்க, இது எப்படி வந்துச்சு? யாருமே நாங்க அந்த மாதிரி விதையில போடவே இல்லையே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப நாங்க இப்பவே பிடுங்கிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க கட்டளை என்ன வருதுன்னா, வேண்டாம், இப்ப நீங்க வந்து பிடுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, உண்மை கோதுமை செடிக்கும் களை செடிக்கும் வித்தியாசம் தெரியாது, அதனால நீங்க எது வரைக்கும் விட்டுருங்க? அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுருங்க, அப்ப பாத்துக்கலாம், அப்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறுவடையின் மூன்று அறுவடை கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே இதை பத்தி படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டாம் உவமை எந்த சபை பத்தி பேசிக்கிறாரு? ரெண்டாம் சபை பற்றி. சிமிர்னா காலத்துல நடந்த சபை, அங்க நடந்த ஒரு அனுபவம். அப்ப அந்த அனுபவத்துல ரெண்டாம் சபையினுடைய காலத்துல யார் உள்ள வந்திருக்கிறாரு? சத்ரு உள்ள வந்திருக்கிறான். உள்ள வந்து என்ன பண்ண, சத்ருங்கிறவ யார்? பிசாசு ஏற்கனவே அதே அதிகாரத்துல சொல்லப்படுது. சத்ரு அவைகளை விதிக்கிற சத்ரு பிசாசு இல்லைங்களா, அதை சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த சத்ரு பிசாசு என்ன பண்ணிட்டேன்னா, இதுவரைக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருந்த சபையை, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்து கொண்டிருந்த வேதகாமத்தின் உபதேசங்களை மாற்றி அந்த உண்மை உபதேசங்களுக்கு பதிலாக கள்ள போதனைகள், அதாவது ஒவ்வொரு உபதேசத்துக்கும் தக்கவாறு ஒரு கள்ள போதனை அவன் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, எப்படி கொடுத்து கத்துறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக, இதுக்கு ஒரே நல்ல ஒரே மாசத்துல இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்குறா கள்ள போதனை. அதனால தான் சிஸ்டமேட்டிக்காக கொடுத்ததுனால தான், நல்லா கரெக்டாக சொல்ல வேண்டிய பிறகால் சொல்ல வச்சதுனால தான் இன்னைக்கு ஜனங்களுடைய ரத்தத்தில் போயிட்டுக்குது, வெளியெடுக்கவே முடிய மாட்டேங்குது இன்றைக்கி வரைக்கும், உலகமே முடிய போகுது. அதனால் இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த கள்ள போதனை பிசாசு கொடுத்தது சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்குறான், அதை எடுக்க முடியாமல் இப்போ நம்ம திணறிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் ஒரு வருஷம் நடக்கிறோம். ஆனாலும் நிறைய பேர், சில பேர்ல இது நம்மளுக்கு செட் ஆகுறது இல்லைன்றாரு. புருஷன் ஒரு ஒரு சர்ச்சுக்கு போயிடறாரு, சம்சார் இன்னொரு சர்ச்சுக்கு போ, ஆனாலும் ஒரு பக்கம் பிரிகிறாங்க. ஏன்னா எப்படின்னாக்கா, பல வகையில் இந்த கள்ள உபதேசங்கள் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, அந்த மாதிரியான ஒரு உபதேசம் விசாசி கொடுத்துருக்குறான். இதை பற்றி அப்போஸ்தலர் போல் உயிரோடு இருக்கும்போது பேசினார். தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது 1 தீமோத்தேயு 4:1 ஆமாங்க. அப்போ விசுவாசத்தை விட்டு பிசாசுகளுடைய ஆவிகளுக்கும், வஞ்சிக்கிற பிசாசனுடைய உபதேசத்துக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. ஆனா பைபிள் வச்சிருப்பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லாம் செட்டப்பெல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா உபதேசம் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கள்ள உபதேசங்கள், அநேக விசுவாசிகள் கள்ள உபதேசங்களை சத்தியங்களாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல எப்படி இருக்கிறாருன்னா, கோதுமை மாதிரியே இருக்கிறாரு. கலைச்செடி, கோதுமை செடிக்கும் கலைச்செடிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த உமையில தான் அதனுடைய மெயின் பாயிண்ட், இந்த உமையில உடைய மெயின் கருத்து என்னங்க? இப்பவே நாங்கள் புடுங்குறோம் சொல்லும் போது வேண்டாம், ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது யார் உண்மை சத்தியோ யார் கள்ள சத்தியோன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது நம்ம. அப்போ என்ன நடக்குது, உண்மை சத்தியம் சொன்னால் கூட இது கள்ள சத்தியன்ற லெவலுக்கு வந்துது. அந்த அளவுக்கு அநேகருடைய மனசு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த கலைகள் வந்து உலகமே ஏற்றுக்கொண்ட உண்மை உபதேசங்களாக இருக்குது, ஆனால் வேதத்தில் எந்த அடிப்படை ஆதாரங்களே இருக்கவே இருக்காது பிசாசனுடைய உபதேசங்கள். அதான் ரெண்டாம் சபையினுடைய காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு சரித்திரம் என்னன்னா, உண்மை சத்தியங்களுக்கு பதிலாக கள்ள போதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்த காலம். இப்போ மூன்றாவது உவமைக்கு நம்ம போகலாம். மூன்றாம் சபைக்கு சபையினுடைய காலத்தில் நடந்தது மத்தேயு 13:31-32. இது கூட நம்மளுக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அதே அந்த விதையை எடுத்து ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துல விதைச்சான், விதத்துக்கு அப்புறம் அந்த கடுகு வளர்ந்து என்னாயிடுச்சு, கடுகு மரம் ஆகுமா? மரம் ஆகலாமா? கடுகு மரம் ஆகலாமா? ஃபர்ஸ்ட்ல கடுகு மரம் ஆகக்கூடாது, அது ஒரு மீட்டர் வரலாம், அவ்வளோதான். ஒரு செடி அது இல்லைங்களா, கடுகு என்பது ஒரு செடி. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டுக்குது எங்கே, அதெல்லாம் சும்மா கதைங்க. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இஸ்ரேலில் அப்படி கடுகு மரகத்தை எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது இஸ்ரேலுக்கு போய் தான் பார்க்கணுங்கிற காலத்தில் இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து இஸ்ரேல் போட்டு காமை எடுத்து என்சைக்ளோபீடியாவோ மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுனால கூட உடனடியாக பார்க்கலாம். கடுகு செடி எந்த ஊர்லேயுமே மரமானது இல்லை. இது நம்ம ஊழியக்காரர்களுக்கு தான் சொல்ல வேண்டாமே, ஜனங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கேட்கறதுக்கு என்ன சொன்னாலும் கேட்கறது ரெடியாக கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அப்போது இது ஒரு ஊமை சிஸ்டர், இது ஆக்சுவலி இது கதை, இது இது உண்மையே இல்லை. இது கடுகு மரமாகுதுன்னு சொல்கிறது என்ன, இது உண்மையா? இது கதை. அந்த கதையின் மூலம் ஏதோ விளக்கத்துக்கு வராது கர்த்தராகிய இயேசு. அப்ப நேரத்தில் நாம பார்க்கும் போது அந்த மூன்றாம் சபையினுடைய காலத்துல அந்த சபையானது கடுகு விதை போல இருந்தது. அப்ப சபையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சின்னதா இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா வளரக்கூடாத வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எப்படி வளரக்கூடாத வளர்ச்சின்னா உலகம் முழுவதும் பரவிடுச்சு கிறிஸ்தவ மதம். ஆனா ஆக்சுவலா கர்த்தர் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி யோசனையில தான் பண்ணாரா? சீசனுக்கு இப்படிதான் கட்டளை கொடுத்துட்டாரா? நீங்க உலகத்திலேயே போய் எல்லாத்தையும் கிறிஸ்தவரா மாத்துங்கன்னு சொன்னாரா? இல்ல, நீங்க உபதேசம் பண்ணுங்க, ஆனா கேட்டு வர ஜனங்களே சீசராக மாத்துங்க, மற்றவங்க அப்படியே இருக்கட்டும் அவ்வளவு. ஆனா இது வளரக்கூடாத ஒரு வளர்ச்சி. அப்படி சொல்லும் போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது இப்படி உலகமேகம் ஒரு மதமாக மாறுறது கர்த்தருடைய நோக்கமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை எப்படி பாக்குறாங்க? மதமாக தான் பாக்குறாங்க. ஒரு இந்து முஸ்லீம் மதம் மாதிரி கிறிஸ்தவ ஒரு மதம் அப்படி சொல்லிட்டு மதமா இது? கர்த்தர் மதமா ஏற்படுத்திட்டு போனாரு இல்லையே? எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். இது புரியல. அப்போ உண்மையிலேயே கர்த்தருடைய உபதேசங்கள் கேட்டா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கேட்டா எப்படி வளரணும்னா இவ்வளவுதான் வளர்ந்துருக்கணும். அதுக்கு என்ன கர்த்தருடைய கட்டளைகள் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்துல நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய கட்டளை. ஒரு சீஷர் ஆகணும்னா அவன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட்ல அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் சிலுவை எடுத்து அவன் பின்பற்றணும். அப்ப இந்த உபதேசம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுமா? இந்த உபதேசம் எல்லாத்துக்கும் பிடிக்குமா? அப்போ வளருமா? செடி வளருமா? வளர்ந்துருக்க கூடாது. ஆனா என்ன ஆயிட்டுக்குதுன்னா, அது மட்டும் இன்னொரு இடத்துல பாக்குற, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும். அப்ப பாடுபடணும் கஷ்டப்படணும்ன்றது அவருடைய நிபந்தனையா இருக்கு. அப்ப இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு உலகத்துல இத்தனை கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்களா? இன்னைக்கு இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, இதனால இது செய்யறாங்களா? இல்லையே. 200 கோடிக்கு மேல இருக்கிறாங்க ஜனங்க, கிறிஸ்து ஜனங்கள். அப்ப தன்னைத்தான் வருது சிலுவை எடுக்கிறாங்களா? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு? அதை தாங்க சொல்லிட்டாரு, அது வளரக்கூடாத வளர்ச்சி. அப்ப உலகம் முழுவதும் இந்த மதம் எப்படி பரவிச்சுன்னா, கான்ஸ்டாண்டின் ராஜா அவர் வந்து முதல் முதலாக கிறிஸ்தவராக அவர் மாறின பின்பு அந்த கால சரித்திரம் அது, மூன்றாம் சபையினுடைய காலம். அப்போ இந்த வளரக்கூடாத வளர்ச்சி எப்ப நடந்துச்சுன்னா, இந்த கான்ஸ்டாண்டின் ராஜா பேரரசர் அவர் கிறிஸ்தவராக மாறினதுனால அவரை பின்பற்றி உலகத்தின் எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவராக மாறிட்டாங்களே தவிர, இயேசுனுடைய உபதேசங்கள் நிபந்தனைகள் அந்த கட்டளைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒண்ணுமே, சும்மா எல்லாம் கிறிஸ்தவராக மாறிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஆகாயத்தின் பறவைகள் வந்து உட்காருகிற மரமாயிற்று. அப்ப ஆகாயத்து பறவைகள் என்பது ஏற்கனவே நாம் பார்த்தோம், பிசாசு அவனுடைய தூதர்கள் மற்றும் அவனுடைய ஜனங்கள் சபைக்குள்ள பூந்து நிரந்தரமான இடங்களை பிடிச்சிட்டாங்க, பதவிகளை ஏற்படுத்தி சபைக்குள்ள இடமே பிடிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர்றாரு. அப்ப அது என்ன சொன்ன, அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம பார்த்தது போல நிசாயா பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சில் அவன் ரெடி பண்ணி அங்க நிறைய போதகர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசி அங்க ஒரு கள்ள போதனை, முதல் முதலாக கிறிஸ்து சபைக்குள் ஒரு மிகப்பெரிய கள்ள போதனை கொண்டு வந்தா அதுதான் திருத்தவம். கான்ஸ்டன்ட் தான் கொண்டு வந்தான். ஏன்னா எல்லா நாடுகளிலும் 3 கடவுள் இருக்குது, ஆனா நான் கிறிஸ்து மாறிட்டேன். ஆனா நான் கிறிஸ்தவனா மாறிடும் போது கிறிஸ்தவன்கிட்ட போய் கேட்டா ஒரு கடவுள் சொல்றான், அந்த ஒரு கடவுள் எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு 3 கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு மிக மோசமான ஒரு உபதேசம், இந்த திருத்தவ உபதேசத்தை கொண்டு வந்து இவன் நுழைத்து விட்டா. நுழைச்சது மட்டும் இல்ல, இது வந்து உலக மதமாக்கிட்டா கிறிஸ்தவர் மதத்தை, அதான் பெரிய மரமாக மாறிவிட்டது நம்ம பாக்குறோம். இந்த ஒரு சரித்திரத்தினுடைய அவுட்லேருந்து தான் இந்த உண்மையில நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் என்னாச்சு? 4 சபைக்கு என்ன சொல்றாரு? 4 சபையினுடைய அந்த அவுட்லைன் சரித்திரம் என்ன நடந்துச்சுன்னா, மத்தேயு 13:33 வசனம், புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது, அந்த தீத்திர சபையினுடைய காலத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டா, அந்த புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குன்னு சொன்னாரு. சபை பெண்ணவா மாறிடுச்சு, புளிச்சு போச்சு. புளித்தமா எப்படி புளிச்சு போச்சுன்னா, முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவில அடைக்க வச்சு. அப்ப இந்த ஸ்திரீ நல்ல ஸ்திரியா இல்ல? இவன் நல்ல ஸ்திரீ இல்ல. அப்ப நல்ல ஸ்திரீ இல்லைன்னு சொல்லும் போது இது யாரை குறிக்கும்? அந்திகிறிஸ்து அமைப்பு போப்பு மார்க்கம், ரோமில் இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் குறிக்குது. அவ என்ன பண்ணிட்டானா, முழுதும் புளிக்கும்படி அந்த புளித்தமாவை கொண்டு போய் நல்ல மாவுல சொருகி வச்சிட்டான். அப்போ அந்த அந்த புளிப்பு இதெல்லாம் இதை குறிக்குதுங்க, கள்ள போதனைகளை குறிக்குது. என்ன ஜீசஸ் சொன்ன இல்லைங்களா, இது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களை பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களுடைய புளித்தமாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னார். அப்ப புளித்தமாவு என்பது கள்ள போதனைகளும் கள்ள உபதேசங்களும் கள்ள நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து உண்மை சத்தியத்துக்குள்ள நுழைச்சிக்கலாம். குறிப்பா இந்த உண்மையில நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த விதை விதைச்ச மனுஷன் இருக்கிறாரா? அந்த மனுஷனே இல்லை, அட்ரஸே இல்லை நான் கேட்டேன், அந்த அட்ரஸே தான் போச்சு. அப்படின்னா அவர் யாருக்கெல்லாம் போயிட்டாரு? ஜீசஸ் இல்லாமல் போயிட்டாரு. ஒரு ஸ்திரீ அங்கே வந்து அதை முழுவதும் புளிக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பைபிள் மற்றும் அதில் மறைந்திருக்கிற எல்லா சத்தியங்களையும் முழுசும் யாருக்குமே தெரியாத மாதிரி காணாமல் போய்விட்டது, புளித்து விட்டது. இந்த கள்ள சபை அந்த கிறிஸ்தமைப்பின் மூலம் மாறி உண்மை உபதேசங்களுக்கு பதிலாக சபைக்குள் சில விசுவாச பிரமாணங்களை ஏற்படுத்திட்டாங்க. கள்ள போதனைகளை ஆதாரமாக கொண்ட விசுவாச பிரமாணங்கள், அதில் மூன்று முக்கியமான பிரமாணங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது 115 வார்த்தைகள் அடங்கிய ஒரு விசுவாச பிரமாணம், அது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. 230 வார்த்தைகள் அடங்கிய நிசையா பட்டணத்தில் அந்த கான்ஸ்டன்டைன் பண்ணானே அந்த தீர்மானம், அது இன்னைக்கு எல்லா சபைகளிலும் நிசையா விசுவாச பிரமாணமாக சொல்லப்படுது. இன்னைக்கு அநேக சிஎஸ்ஐ சபைகளில் சொல்கிறாங்க அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம். முதல் இதை படிச்சிருந்தா அடுத்த ஜபத்துக்கே போவாங்க. அந்த 702 வார்த்தைகள் அடங்கிய அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம், இதெல்லாம் எது எது எதன் அடிப்படையில் கட்டப்பட்ட விசுவாச பிரமாணம்னா, பைபிள் படியில் மாறாக இந்த இருண்ட யுகத்தில் தோன்றின கள்ள போதனைகளின் அடிப்படையில் உருவான விசுவாச பிரமாணங்கள். காலையில் போனால் சொல்லணும். இன்னைக்கு நம்ம கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆத்மா விசுவாசம் நம்பிட்டு இருந்தோம் நம்ம, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி, ஆத்ம விசுவாசத்துக்காக சொல்லி வச்சது. உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நீ நம்பணும், நீ டெய்லி சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக சொல்லப்பட்ட உபதேசம், அதே போலதான் திருத்த உபதேசம் அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம் அதுதான் சொல்லுது. பிதா குமாரன் பிரசத்தை மூவரும் ஒருவர் சமநித்திய சம வல்லமை சம மூன்று வகையாக சொல்கிறாங்க, முப்பரி நூல் அப்படியே சொல்லிட்டு. அப்போது அந்த திருத்தம உபதேசம் அங்கே அப்போ கம்ப்ளீட் என்ன சொன்னால் அந்த முழுவதும் புளிக்கும்படி ஆகிவிட்டது. அதான் 4 சபையினுடைய காலம். இப்போ 5 சபையினுடைய காலத்துக்கு போகலாம். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 13:44 முன்பாக இருக்குதுன்னா சீர்திருத்தத்தின் காலத்துக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய காலம். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, 5 சபையினுடைய காலத்துல அது ஓமை எப்படி சொல்லுதுன்னா, தன் நிலத்தில் என்ன நிலத்தில் புதைத்து புதையலுக்கு ஒப்பாய் இருக்குது, நிலத்தில் புதைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாய் இருக்குது. அதை ஒருத்த கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டான், அதை உடனே மறைச்சிட்டான், யாருக்கு தெரியாம மறைச்சி வச்சு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். அப்ப இந்த உண்மையில நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த மறைக்கப்பட்ட அந்த புதையல் என்ன சுலபமா நீங்க சொல்லுவீங்க, என்ன சத்தியமே தான், தேவனுடைய வசனங்கள் இல்லைங்க. அது என்ன ஆயிட்டுக்குது, பூமியில போட்டு மூடி வச்ச மாதிரி சாமானிய ஜனங்கள் யாரும் படிச்சு புரிந்து கொள்ளாத வகையில செத்து போன லாங்குவேஜஸ்ல பைபிள் இருந்துச்சு. அந்த காலத்துல லத்தீன் கிரேக்க எபிரேய மொழிகள்ல பைபிள் இருந்துச்சு, யார் படிப்பாங்க ஐரோப்பா தேசத்துல? அதெல்லாம் யார் ஈபுரு கிரீக்கு படிச்சிருக்கிறான்? அது மட்டும் இல்ல, லத்தீன் மொழி உலகம் முழுவதும் யார் பேசுறாங்க? அப்ப செத்து போன லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா, இது புரிந்து கொள்ள முடியாதபடி இருந்த தேவனுடைய சத்தியங்கள் அங்கே புதையல் போல இருந்தது, மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, வேதாகம மொழிபெயர்ப்பாச்சு அந்த காலத்தில், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகும்போது பெரிய பெரிய சத்தியங்களினுடைய வெளிச்சம் கிடைச்சது. அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்துக்கும் பைபிள் சொல்கிற உபதேசங்களுக்கும் வித்தியாசம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க சில தலைவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த நிறைய கள்ள போதனைகள் சபைக்குள் இருக்கிறதுன்றதை அவங்க கண்டுபிடிச்சு அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்தாங்க. அப்படின்னா அந்த உண்மையான ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்துக்காக இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் பரப்பதற்காக தங்களுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ சாமானிய ஜனங்கள் கூட கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கடுமையான முயற்சி எடுத்து அந்த மறைத்த மறைக்கப்பட்டிருந்த பொக்கிஷமான அந்த சத்தியங்களை வெளியே கொண்டு வந்ததாக நம்ம பார்க்குறோம். அதுதான் ஐந்தாம் சபையினுடைய காலத்தில் நடந்தது. அதாவது சீர்திருத்தத்தின் காலத்துக்கு முன்பாகவே சில சீர்திருத்தவாதிகள் அவங்க வந்தாங்க. ஜான் மிக்கிலிப்பு போன்றதான் நம்ம பின்னாடி நம்ம படிக்கிறோம். சில சீர்திருத்தவாதிகள் அவங்கெல்லாம் வந்து சீர்திருத்தத்துக்கு முன்பாகவே வந்தவர். இதுதான் ஐந்தாம் சபையினுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமானது. ஒரு பொக்கிஷம் இப்போ என்னாச்சு, வெளியே வர ஆரம்பித்தது. ஆறாம் சபைக்கு நம்ம போலாம். 13:45 நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது. ஒரு முத்தை, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடிச்சு போய் அதை கொள்ளுகிறான். இந்த ரூமை பாத்தீங்களா, என் நிறைய முத்துக்கள் வாங்கல, அவ எவ்வளவு அதுல விலை உயர்ந்த ஒரு முத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டார். அப்ப இது ஆறாம் சபையினுடைய காலம், பிலதெல்பியா சபையினுடைய காலம். அதாவது இந்த மாபெரும் சீர்திருத்தம் நடைபெற்ற காலத்துக்கு பின்பு நடந்த நிகழ்ச்சிகள். அப்ப யார் அந்த வியாபாரி, அந்த முத்துக்கள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அந்த வியாபாரி கண்டிப்பா யாரோ ஒரு முக்கியமான ஒரு நபரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம். முத்துக்கள் எதை குறிக்குது பைபிள்ல? மத்தையும் 7:6 மத்தையும் 7:6
என்ன
பண்ண வேண்டாம், நாயங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்னா நாயங்களுக்கு போட, நாய் என்ன பண்ணும், வாய்மேட் எடுத்துட்டு நம்மள மாதிரி போகாது, திரும்பி அதையே தான் சொல்லிக்கல. எக்ஸாம்பிள் எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்காங்கத்தான், நாயை பார்த்து கண்டுபிடிச்சிக்காங்க. அப்ப நாயங்களை போலத்தான் நினைச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி வேற ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றாரு, அப்போ அது மாதிரி நீங்க பண்ணிட வேண்டாம். அதே போல அந்த பரிசுத்தமான நாய்களுக்கு போட வேண்டாம், முத்துக்களை என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா போட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகாது, சேர்த்துல போய்தான் போடணுட்டு இருக்கும், முத்தனோட அருமை தெரியாது அப்படிங்கிறார். அப்ப முத்து என்பது எது கிடையாது, தேவனுடைய பழையபடி அதே சத்தியங்கள். அப்ப பரிசுத்தமான முத்தது, தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லைங்களா. 7 மண் குகையில் குடமிடப்பட்டு சுத்த வெள்ளி கோப்பான வார்த்தைகளாக இருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த 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 முத்துக்களை தேடும் ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ அந்த தேடுறது எதுக்கு, அந்த முத்துக்களை தேடுறது என்ன குறிக்குதுன்னா பைபிள் ஸ்டடி. எதுக்காக, உண்மை சத்தியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறது. அதான் அது வந்து அந்த அந்த முத்துக்களை தேடுறதுனுடைய அடையாளம் அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுடைய பைபிள்ல ஆராய்ச்சி செஞ்சு அதுக்குள் மறைந்திருக்கிற சத்தியங்களை கண்டுபிடிக்கிறது, அதான் தேடுறது, முத்துக்களை தேடுறது. அந்த மர்ச்சன்ட் யாரு, அந்த வியாபாரி யாரு அப்படின்னா, அவர் தான் இந்த சீர்திருத்தத்தை துவக்கினவர் மார்ட்டின் லூத்தர் என்ற சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு முத்து கண்டுபிடிச்சாரு, அந்த ஒரு முத்து கண்டுபிடிச்சாரு என்ன, அந்த ஒரு முத்துனா ரோமர் 1:17 மார்ட்டின் லூத்தரை மாற்றிய வசனம், தன்னுடைய அவருடைய வாழ்க்கையை
மாற்றி
அதை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு சத்தியம் அந்த காலத்துல உலகையே கலக்கிடுச்சு. அவர் கொடுத்த அந்த சத்தியம் மாட்டில் ஒருத்தர் என்ன கொடுத்தாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன அந்த சத்தியம் உலகத்தையே கலக்கிடுச்சு. அது என்னன்னா, இயேசு மேல் ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கும் போது அப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமான் ஆகிறான் இருந்த வசனம் இது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அவர் எடுத்து சொன்னார். மாறாக அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, பாவம் மன்னிப்புக்காக விசுவாசம் எல்லாம் முக்கியம் இல்ல, சீட்டு வாங்குறது இல்லைங்களா, சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து வீட்டுல மாடுறது, பதக்கம் வாங்குறது, தீர்த்தம் வாங்கிட்டு வர்றது, பரிசுத்த தண்ணீர் வாங்கிட்டு வர்றது போன்ற, அது போல வார வாரம் போய் பாவ அறிக்கை செய்யறது, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் இன்டெலிஜென்சிஸ், சரித்திரங்களை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்காது. இயேசு மேல் யார் விசுவாசம் வைக்கிறாரோ அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்ப அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஒரு முத்து அவரை கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அது வந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துட்டார். அப்படிங்கும் போது மார்ட்டின் லூத்தரை தொடர்ந்து வந்தாங்க சில முக்கியமான சீர்திருத்தவாதிகள், ஜான் மெஸ்லி, ஜான் நாக்ஸ், ஜான் ஹஸ், அப்புறம் ஜுவிங்கிலி போன்ற அநேக சீர்திருத்தவாதிகள் தோன்றினாங்க. பெரிய பெரிய சத்தியங்களை கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக இந்த சீர்திருத்தத்தின் காலத்துல மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்றதை கண்டுபிடிச்சாரு. அவரை தொடர்ந்து வந்த சீஷர்கள், அந்த அவரை பின்பற்றினவர்கள் சீசத்துவம் பற்றி கண்டுபிடிச்சாங்க. கர்த்தர் இயேசுக்கு சீசராக ஒரு கிறிஸ்தவன் மார்புன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சான், டிசைபிள்ஷிப். அப்புறம் ஒரு கிறிஸ்தவனா அவன் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு அதை அநேகருக்கு சொல்லும் பொருட்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துட்டாங்கன்னா தங்களுடைய முழு வாழ்க்கையை சத்தியத்துக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாங்க அந்த காலத்து அந்த சீர்திருத்தவாதிகள். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பைபிளை லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை ஜெர்மனிக்கு ஜெர்மன் மொழியில் அவர் மொழிபெயர்த்தார். முதன் முதலாக பைபிள் மொழிபெயர்ப்புன்னு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்மளுக்கு தமிழில் பைபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம எதுக்கு வாழணும்னு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு அந்த மொழி சொந்த மொழியில மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இந்த மொழிபெயர்த்து நம்ம பண்ணிக்கிறவருக்கு தேவன் ஆசீர்வாதம் பண்ணவார பண்ண மாட்டார். அவர் சத்தியத்துக்கு இருக்கிறார் இல்லை அது கூட முக்கியம் இல்லை. ஆனால் செஞ்சார் இந்த வேலை அதுக்கு கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு தேவையான அவர் கொடுக்க வேண்டிய கணம் அவர் கண்டிப்பா அநீதி செய்ய மாட்டப்போ மார்ட்டின் லூதர் ஜெர்மனிக்கு ஜெர்மன் பாஷையில முதல் முதலாக பைபிள் அவர் மொழிபெயர்த்தார். அதைத் தொடர்ந்து 1611 இன்னைக்கு நம்ம எல்லாரும் தமிழ் பல் வச்சிருக்கிறோமே அதுக்கு பேர் என்னன்னா ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதுதான் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது இப்போ அதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் நம்ம தமிழ் பைபிள். 1611 இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜா கிங் ஜேம்ஸ் ராஜா அவர் தான் வந்து ஏற்றுக்கொண்ட உலகம் எங்கும் நமது கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதனாலதான் அதுக்கு ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பேரு. அப்புறம் 1799 போக மார்க்கம் வீழ்ச்சி அடைந்த பின்பு 1803 பைபிள் சொசைட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஆகி சிஸ்டமேட்டிக்காக பைபிள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை அநேக மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் அங்கே படிக்கிறதுக்கு தக்கதாக அநேக மொழிகளில் வருஷம் எப்போ மலை போல இந்த உலகத்தில் பைபிள் கொட்டப்பட்டது. இதுதாங்க அந்த முத்துக்கு ஒப்பாக அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் 7வது லாஸ்ட் நம்ம படிக்கும்போது லவோதேக்கிய சபைக்கு அங்கே சொல்லும் போது ஊமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மத்தேயு 13:47-48 என்ன ஆயிடுச்சு அமைப்பா ஒரு வலைக்கு மீன் வலைக்கு ஒப்பாயிட்டு அதை என்ன பண்றாங்க உள்ள கடலுக்குள்ள போட்டு சகல விதமான மீன்களையும் வாரி அப்புறம் ஒப்பா இருக்குது. இப்ப வலைக்குள் நிறைய மீன்கள் இருக்குது நிறைந்த போது இழுத்து உட்கார்ந்து நின்றுட்டு உட்கார்ந்து நல்லவைகளை இந்த பக்கம் கூடையில போட்டுட்டு அந்த கடலுக்குள்ளே தூக்கி போட்டுரு. மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வருவானுங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கணும் உட்காந்து நிதானமா நல்லதெல்லாம் ஒரு பக்கம் ஆகாதெல்லாம் தூக்கி கடலையே வீசிக்கணும் அது செத்தது உயிரோட அதெல்லாம் பார்க்க மாதிரி தூக்கி போட்டுக்கணும். அப்புறம் படிங்க சிஸ்டர்
கண்டினியூ.
உலகத்தின் முடிவில் நடக்கும் இது எந்த காலம் 7 சபையினுடைய உலகத்தின் முடிவில் நடக்கும். இப்படியே அப்போ நீதிமன்ற நடுவில் இருந்து பொல்லாத நடுவில் இருந்து நீதிமன்றங்கள் பிரித்து போடுவார்கள். அப்ப இங்க வந்து நல்ல மீன் கெட்ட மீன் பிரிக்கிற வேலை. அப்ப அந்த மீன் யாரு மனுஷனு தானே. இங்க மீன் யாரு மனுஷனு தான். கலை செடிகள் கூட அந்த கோதுமை செடிகள் கூட மனுஷனு தான். அப்ப நல்ல மீன் கெட்ட மீன் கூட மனுஷங்களே குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப பிரிக்கிற வேலை அப்ப அந்த உட்கார்ந்து பிரிச்சார் அவர் யார் இயேசு. 7 சபையினுடைய காலத்தில் கர்த்தர் இயேசு எங்க இருக்கிறாரு வந்தாச்சு. 2 வருகையின் காலத்தில் இந்த பிரிக்குதல் வேலை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரிக்கிற வேலை. அப்போ பொல்லாதவர்களையும் நீதிமான்களையும் பிரிக்கிற வேலை யார் தான் செய்யறாரு. எப்படி முதலாம் வருகையில் மனுஷனாக அவர் வந்த போது யூதர்கள் மத்தியில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிச்சார் கோதுமை பதர் பிரிச்சார். அதே போல 2 வருகையின் காலத்தில் நல்ல மீன் கெட்ட மீன் பிரிக்கிறாரு. அப்போ யாரு அந்த சபையின் மக்களை கூடையில் சேர்க்கிறார் களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு பொருளாதார அக்னியில் போடுறேன்னா நியாய தீர்ப்பு கண்டு வைக்கிறார். அப்போ அதை பற்றி நம்ம படிக்கும்போது கர்த்தர் ரிட்டன் வரும்போது எப்படி வர்றாரு லூக்கா 19:15
பார்த்தீங்களா
எப்படி வர்றாரு ராஜ்யம் பெற்று கொண்டு வர்றாரு. அப்போ என்னவா வர்றாரு ராஜாவாக வர்றாரு. ஜீசஸ் தம்முடைய இரண்டாவர்கள சும்மா இங்க வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜாவாகிறது இல்ல, வரும்போதே எப்படிதான் வர்றாரு, ராஜ்யத்தை பெற்றதுங்க வர்றாரு. இதுல கூட அநேகர் கருத்து வேறுபாடு சொல்றாங்க, ஈவன் உண்மை சத்திய தெரிஞ்ச சில ஜனங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் சொல்றாங்க. எப்படின்னா இயேசு வந்து இதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய 1000 வருஷத்தை ஆரம்பிப்பாருன்னு. ஆனா வசனம் அப்படி சொல்றது இல்ல, என்ன சொல்லிக்குது, அவர் வரும்போது ராஜ்யத்தை திரும்பின போது என்ன பண்றாரு, அவன் என்னென்ன திறமைகள் இருக்குதோ அதை பயன்படுத்தி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான். அப்ப அந்த கோதுமைகளை தன்னுடைய கலஞ்சியத்தில் அவர் சேர்த்துருவாரு. அப்ப இந்த உலகத்தின் முடிவின் காலத்துல, அப்ப அறுவடையின் காலம், அப்ப ஜீசஸ் வருகையின் காலம் ஒரு முக்கியமான காலம். அதுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம், அறுவடையின் காலம். அப்ப 1874 பின்பு நடந்து கொண்டு வருது இந்த உலகத்துல என்ன காலம், அறுவடையின் காலம். இன்னைக்கு நம்ம சொல்றது சத்தியத்துக்கு பேர் கூட அறுவடையின் செய்தி. இந்த செய்தி தான் ஜனங்களை பிடிக்கும், நம்ம போய் உட்கார்ந்து பேசி கேன்வாஸ் பண்ணி அப்படி எல்லாம் பண்றது இல்லை. அப்படி பண்ண நிறைய பேர் சேர்த்திடலாங்க, அதெல்லாம் நம்ம பண்றது. இந்த சத்தியம் போய் ஜனங்களை பிரிக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த சத்தியம் யாருடையது, கர்த்தருடையது. அது மட்டும் இல்ல, அந்த அந்த சத்தியம் கொண்டு வந்திருக்கிறவர் யாரு, அதான் வாசற்படியில வந்து நின்று தட்டுற, அப்ப நான் போதனம் அவங்க கூட சாப்பிடுறேன். போதனம் என்பது சத்தியம். அப்ப இந்த சத்தியம் ஜீசஸ் கொடுத்த சத்தியம், அந்த சத்தியம் தான் மனுஷங்களை குறிப்பினுமே தவிர நம்மளுடைய முயற்சியில அது நடக்கக்கூடாதுன்றது இங்க நம்ம பாக்குறோம். இந்த அறுவடை கூட ரொம்ப சீக்கிரத்துல முடிவடைய போகிறது. அதான் வந்து 7வது சபையில நடக்கக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்ச்சி என்னன்னா அறுவடையின் காலம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறப்போ, அறுவடையின் காலம். அப்ப நம்ம நல்ல மீன் கெட்ட மீன் ஆகிற காலம், கோதுமை கலைகள் ஆகிற காலம் தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் சர்ச் ஹிஸ்டரி பத்தி ஒரு அவுட்லைன் நம்ம படித்த பின்பு அந்த 7 தூதர்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். அதாவது வெளிப்படுத்த 1:16 போதுங்க, அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரம் இருந்தன. அப்போ 7 குத்துவிளக்கில் மத்தியில் இருக்கிறாரு. ஆனா வலதுகரம் என்று சொல்லும் போது வலதுகரம் பைபிள் எது கிடையாதுன்னா ஆதரவு கரம். வலதுகரம் என்றது ஆதரவு கரம். அது மட்டும் இல்ல, அந்த கரத்துல 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அப்ப 7 நட்சத்திரங்கள் என்பது எதை குறிக்கும், 20வது வசனத்தை நாம் பார்த்தோம், அவர்கள் 7 சபையினுடைய தூதர்கள், ஸ்டார்ஸ். அவங்க அவங்க யாரு, ஸ்டார்ஸ். எத்தனை பேர், 7னா எவ்வளவு 7 தான். எத்தனை சபை, 7 சபை. அப்ப 7 சபைக்கு எத்தனை தூதர் வேணும், 7 தூதர் தான் வேணும். அப்ப அந்த 7 தூதர் யாரு அப்படின்னு பார்க்கும், ஸ்டார்ஸ். அவங்க அவங்க நட்சத்திரங்கள். அப்ப ஏன் நட்சத்திர மலையில நம்ம சொல்லிக்கிறாருங்க, அங்க பாருங்க 12வது அதிகாரம் படிக்கும் போது அந்த ஸ்திரீனுடைய நெற்றியில வெளிப்படுத்தல 12 நட்சத்திரங்கள் இருந்தன. அந்த 12 நட்சத்திரங்கள் யாரு, 12 அப்போஸ்தலர்கள். ஆனா இங்க சொல்லப்படுகிறது எத்தனை நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அப்ப அந்த 7 நட்சத்திரம் என்பது 12 அப்போஸ்தலர்களுக்கு சம்பந்தம் இல்ல, மாறாக இது 7 சபையினுடைய தூதர்கள். அப்ப 7 சபையினுடைய தூதர்கள் சொன்னா ஏன் இவங்க ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறார். அப்ப ஸ்டார்ன்னு நம்ம யார சொல்லுவோம், முக்கியம் ஜொல்லிப்பவர்கள் இல்லைங்களா, நடிப்புல பாத்தீங்களா எத்தனையோ நடிகர் இருக்கிறார், அதுல ஒருத்தர் மட்டும் சூப்பர் ஸ்டார் என்றார் இல்லைங்க. சினிமா ஸ்டாருக்கா, சினிமா நடிகர்களுக்கு என்ன சொல்றாங்க, ஸ்டார். அவங்க என்ன நட்சத்திரமா, அவங்க நம்ம மாதிரி மனுஷனுக்கு தானே. ஆனா அவங்க என்ன, ஜனங்கள் மத்தியில முக்கியமானவர்கள், பிரபலமானவர்கள். அப்போ உலகத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சொல்றாங்க. அப்போ அது போல பைபிள் இருக்கிறாங்க பைபிள் ஸ்டார்ஸ். இவங்களே வந்து பெரிய முக்கியமான ஆளுங்கன்னா பைபிள் இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தேவனுடைய பார்வை எவ்வளவு விசேஷமான அவர்கள் ஆட்களாக இருக்கணும். அப்போ இந்த தூதர்கள் என்று சொல்லும் போது இதனுடைய கிரேக்க வார்த்தை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு என்ன வார்த்தை இருக்குதுன்னா அகிலோஸ், AGGELOS, அகிலோஸ். அகிலோஸ் என்னன்னா ஏ மெசஞ்சர், செய்தி கொண்டு செல்பவர், அல்லது ஏ பாஸ்டர், ஒரு போதகர் என்று சொல்லுவார். அப்போ இந்த செய்தி கொண்டு போகிறவர் என்று சொல்லும் போது எந்த செய்தி கொண்டு போகிறவர், தேவனுடைய செய்தியை கொண்டு போகிறவர் பைபிள்ல. அப்ப யார் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரியாத தூதர்கள், அவங்களுக்கு கூட தேவனுடைய செய்தியை கொண்டு போறாங்க. அந்த மாதிரி 7 தூதர்கள் சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத 7 தூதர்கள் சொல்ல முடியுமா. அப்ப 7 சபைன்னு சொல்லும் போது மனுஷங்கள், அப்ப மனுஷங்களை வழிநடத்துறதுக்கு யார் தான் இருக்கணும், மனுஷன். அப்போ மனுஷங்கள் கூட யார் தான்? ஏஞ்சல்ஸ் தான். நம்ம இந்த இதுல லாசரு ஐசுவரியவான் ஓமை படிக்கும் போது அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில போனாரு. யார் கொண்டு போனாங்க? தூதர்கள். அப்ப தூதர் என்பவர் அங்க யாரு? அப்போஸ்தலர். லாசரு யாரு? லாசரு புண்ணு பிடிச்சிருந்தானே லாசரு. நம்ம தான் புறஜாதி ஜனங்கள். அப்ப ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விட்டாருன்னு அர்த்தம். ஆபிரகாமுடைய மகன்கள், வாரிசு, குழந்தைகள் இல்லைங்களா? ஆபிரகாமுடைய குழந்தை, ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வந்துருச்சு? புறஜாதியார் லாசருக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு மாதிரி ஆட்களுக்கு வந்துருச்சு. ஐஸ்வர்யமன் யாரை குறிக்குது? இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போய் புறஜாதிகளுக்கு வந்தாச்சு. அப்ப கொண்டு போய் விட்டவர் யாரு? தேவ தூதர். அப்ப முதன் முதலாக ஒரு புறஜாதியை கொண்டு போய் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாத்தினவர் யாரு? அப்போ சிலர் பேதுரு. பொருள்நிலை தான் அந்த முதல் லாசர். இப்ப நம்ம எத்தனையோ லாசர் ஆயிட்டு வரீங்க கொண்டு. அப்போ அந்த தூதர்கள் என்பது கண்ணுக்கு தெரியாதவங்களை பற்றி பேசுறது இல்ல, மாறாக இது மனிதர்களே, மனித தூதர்கள், ஹியூமன் பீயிங்ஸ் தான் இவங்க. அப்போ இவங்க யாருன்னா, இவர்கள் நட்சத்திரங்கள். அப்ப நட்சத்திரம் என்று சொல்லும் போது சாமானிய ஜனங்கள் கிடையாது. இது யார் செலக்ட் பண்ணிக்கிறார்? அப்போ தேவன் செலக்ட் பண்ணிட்டு, கர்த்தர் செலக்ட் பண்ண நட்சத்திரங்கள். அப்போ எவ்வளவு முக்கியமான நபர்கள் இல்லைங்களா? மனுஷங்க தான், ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணார்னா அவங்க எப்படி எப்படி ஆயிடுவாங்க? இப்ப கிரிக்கெட் டீம், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு செலக்ஷன் கமிட்டி இருக்குது. செலக்ட் ஆயிட்டேன்னா அதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? போய் விளையாடுறது அப்புறம். ஆனா அது அந்த செலக்ட் ஆயிட்டாலே ஒரு நட்சத்திரம் மாதிரி ஆயிடுவாங்க, பிரபலம் ஆயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா இவங்க யாருன்னா மிக முக்கியமான தூதர்கள். இவங்க எதுக்காகன்னா அந்த ஏழு கால பகுதிகளில், அதான் ஏழு சபையை வழிநடத்துறதுக்கு இவர்கள் நட்சத்திரங்களை போல இருந்தார். ஏழு சபையின் காலங்கள், அதாவது ஏழு காலங்களில் இருந்த சபையை வழிநடத்தின தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஏற்ற அந்தந்த காலத்துக்கு தேவையான சத்தியங்களை சொல்ல வேண்டும். இவங்களுடைய கடமைனா அந்த காலத்துக்குரிய சத்தியம் சொல்லணும். ஏன்னா ஏழு காலங்களாக தேவன் பிரிச்சிருக்கிறாரு. அப்ப ஏற்ற கால சத்தியம் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப ஆதிகால சபைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்? ஆதிகால சபைக்கு என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஏழாம் சபைக்கு சொல்லும் போது, ஏழாம் சபை இப்ப நம்ம வாழ்ற காலத்துல என்ன சத்தியம் நம்மளுக்கு வேணுமோ அந்த சத்தியம் வேணும். இப்ப நம்மளுக்கு ஆதிகால சத்தியம் சொல்லிட்டு இருந்தாகுமா? அது நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது. அது நம்ம கேட்டிருந்தா எதுக்குமே பிரயோஜனம் இருக்க. அப்போ ஆதிகால சத்தியம் வேற, ஏற்ற கால இந்த கடைசி கால சத்தியமே வேற. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த ஏற்ற காலங்களில் சத்தியம் அந்த சபையை வழிநடத்துவதற்கு தேவன் முக்கியமான நபர்களை, நட்சத்திரங்களை போன்ற ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அதுதான் அந்த ஏழு நட்சத்திரங்கள் யார், ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ அந்த ஏழு மனுஷங்கள் யார், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஏழு மனுஷங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கும்போது, முதலாவது சபைக்கு சபையினுடைய தூதர் அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆதிகால சபை எபேசு சபையை வழிநடத்தினவர், ஆதிகால சபையை வழிநடத்தினவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதிகால சபையில கர்த்தர் அதிகமாக யாரை பயன்படுத்திட்டார்? அப்போஸ்தலர் பவுல். அது உங்களுக்கு கிளியரா தெரியல? அப்போஸ்தலர் பவுலே தான், வேற யாரும் இல்ல. அப்ப கர்த்தர் கையில் முதல் நட்சத்திரம் ஜொலிக்கிற அந்த முதல் நட்சத்திரம் யாரு? ஏன்னா மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் பல மடங்கு வேலை செய்தவர் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, கடைசி அப்போஸ்தலர் இவர் தான். இவர் தான் கடைசியா செலக்ட் ஆனவர் யார்? அப்போஸ்தலர் பவுல் தானே. ஜீசஸ் மரித்து உயிர்த்த பின்பு செலக்ட் ஆனவர் இவர். எவ்வளவு இல்ல, எவ்வளவு நிரூபங்கள் எழுதிக்கிறாரு புதிய ஏற்பாட்டில்? 14 இல்லைங்களா? 14 லெட்டர்ஸ் அவர் எழுதிக்கிறார். அதாவது எபிரேய நிருபம் சேர். ஆனா எபிரேய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி எபிரேய நிருபம் நாங்க சொல்லப்படல. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அது எழுதப்பட்டிருக்கிற ஸ்டைலு, அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அப்போஸ்தலர் பவுல் தான் பயன்படுத்தணும். அந்த ஸ்டைல் தான் இருக்குது. அதனாலதான் இது வந்து யார் எழுதிக்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் தான். இந்த அப்போ மொத்தத்துல மூன்றில் ஒரு பாகம் புதிய ஏற்பாட்டை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டுமில்ல, தேவன் இவரை தெரிந்து கொண்டதின் நோக்கம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்குது. அதாவது யூதா ஸ்காரியோத்துக்கு பதிலாக தேவன் இவரை தெரிந்து, கர்த்தர் இவரை தெரிந்து கொண்டாரு. அப்போஸ்தலர் 9:15 படிக்கும் போது,
நீ போ, அவன் குழந்தைகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும்
அப்போ கர்த்தர் வந்து இவர் யாருக்காக பிடிச்சிட்டாரு? இஸ்ரேலுக்கு மட்டுமில்ல, புறஜாதி ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் போய் என்னுடைய உபதேசத்தை சொல்றதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார்? இவர் சவுல், சவுலாக இருந்தார். பவுல் எப்படி இருந்தாரு? சவுல், சவுலாக இருந்து சபையை துன்பப்படுத்தினவர் இல்லைங்களா. நல்ல ஒரு தாதா மாதிரி இருந்துக்கிறார். முரட்டு குணம் உள்ளவர் வேற, கத்தி கையில் எப்போது இருக்கும். அவருடைய உறுதியான அந்த குணங்களும் கத்தர் மாத்திட்டார். அவ்வளவு மாத்துறது அவருக்கு ரொம்ப சுலபம் இல்லைங்களா. எந்த மனுஷனையும் மாத்துறது கத்தருக்கு சுலபமே இல்லையா? ஆமா, நிறைய ரவுடிங்களை தான் தெரிஞ்சிருக்கிறாரு இப்போ. ஏன்னா அங்கதான் அப்போ சொல்ற போல் சொன்னாரு, உலகத்தில் தேவன் பலம் உள்ளவர்களை வெறுக்கப்படுத்தும்படி, பலவீனமானவர்களை ஞானிகளை வெறுக்கப்படுத்தும்படி வைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அந்த வகையில் தான் இவர் வர்றார். அப்போ சொல்ற போல் ரவுடி அந்தாரு. அப்புறம் பார்த்தா சத்தியத்தில் வெறி ஆகிட்டார். அந்த மாதிரி கர்த்தரனை தெரிந்து கொண்டார் அவரு கடைசி அப்போஸ்தலராக. அப்போ இவரை தெரிந்து கொண்டது மனுஷனாலும் இல்ல, மனுஷன் மூலமாயும் இல்ல. அவரே சொல்றாரு, அதான் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்போஸ்தலர்கள். ஆனா அந்த சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மத்தியாசு கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரே என்ன பண்ணிட்டார், நேரடியா தேர்ந்தெடுத்தார் இந்த அப்போஸ்தலர் பவுலை. இவர் வந்து நம்ம பார்க்கும்போது இவருடைய ஒரு சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்குது. கலாத்தியர் 1:1. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு தெரிந்து பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு என்ன ஒரு சாட்சி? இந்த சாட்சி நம்ம சொன்னா எப்படி இருக்கு இல்லைங்களா? தேவன் ஆமாம், நம்மளுக்கு கூட அப்படிதான் செலக்ட் பண்ணுகிறார். எத்தனையோ கிருபை மேல் கிருபை போட்டு செலக்ட் பண்ணிக்கிறார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல் கூட ரொம்ப தாழ்மையில பேசிக்கிறார். நான் இருக்கிறதுலையே சிறிய அப்போஸ்தலன், நான் ரொம்ப கடைசியானவன், நான் ப்ரீ மெச்சூர் பேபி அப்படிங்கிறார். நான் அகால பிறவி போன்ற எனக்கு கர்த்தர் தரிசனம் ஆடுது. எவ்வளோ கிருபையாக பேசினார், எவ்வளோ தாழ்மையாக அவர் பேசிட்டாரு. எதுக்காக? அப்போஸ்தலராக மாறுவதற்கு அங்கே தேவன் அவரை தெரிந்து கொண்ட விதத்தை பற்றி பேசினார். அப்போ யூதர்களுக்காக பேதுருவையும், விருத்தசாதனம் இல்லாத புறஜாதியர்களுக்காக பவுலியும் தெரிந்து கொண்டதாக அவர் சாட்சி கொள்ள அப்போஸ்தலனாக என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். அப்போ மிக முக்கியமான வேலை, உலகம் முழுதும் ஏறத்தா ஐரோப்பா தேசம் வரைக்கும் போய் பலவிதமான பல்வேறு பிரயாணங்களை, கடினமான பிரயாணங்களை அவர் மேற்கொண்டார். அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகளே இல்லாத அந்த காலங்களில் பல்வேறு தேசங்கள் தீவுகள் எல்லாம் போயிட்டு அவருடைய கஷ்டங்களை பற்றி கூட அவர் வந்து எழுதிக்கிறார். நான் மேன்மை பாடுறதுக்காக நான் சொல்றதில்லை, ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் சொன்னார் இல்லைங்களா. அப்போ பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் இந்த சத்தியங்களை அவர் எடுத்துரைத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய வேலைகளை செய்வீர்கள். அந்த வேலையில் முதல் முதலாக செஞ்சவர் யாருன்னா அப்போ சொன்னாங்க பவுல் தான். அவருடைய வாழ்க்கை கிபி 67 அங்கே ரோமபுரியில் அவருக்கு சிறைச்சேதம் செய்ததாக நம்ம சரித்திரங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர், அதாவது இவர் தான் லாஸ்ட்டு, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஃபர்ஸ்ட்டு இல்லைங்களா. இவர் தான் சொன்னார், உங்களில் யார் மேன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் என்ன ஆகணும், சின்னவனாகணும். யார் சின்னவனாகிறானோ அவன், அந்த வார்த்தை யாருக்கு போகிறதுன்னு அப்போஸ்தலர் போகல. அப்போ உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பரிசுத்தவனுடைய விசுவாசம் என்னன்னா, கண்டிப்பாக கர்த்தருடைய 1000 வருட மனசாட்சியில் அவருடைய பர்சனல் பிரியாவாக இருப்பார். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் பரலோகத்தில் அப்போஸ்தலர் பவுல் இருப்பார்ன்றது நம்மளுடைய விசுவாசம். முன்னாடி போய் நிற்கிறதுக்கே நம்ம பயந்துக்குவோம், இப்போ போட்டோ பார்த்தாலே பயமாகுதுங்க. அவருடைய படங்கள் பார்க்கும் போதே பயமாக இருக்கும். அவருடைய வைராக்கியம், அவர் விசுவாசம், நம்ம ஒரு சொட்டு கூட இல்லை அதுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களே அவங்க செஞ்சாங்க. இப்போ 2வது தூதருக்கு நம்ம போகலாம். சிமிர்னா சபையினுடைய தூதர் இவர் யாருனாக்கா, இவர் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு சீஷர், லாஸ்டாக மறித்த சீஷர். யாருன்னா யோவன், யோவன் அப்போஸ்தலனாகிய யோவான். இவர் தான் 2வது சபையினுடைய தூதராக கிபி 70 முதல் 313 வரைக்கும் உள்ள ஒரு காலப்பகுதி. இவர் வந்து புதிய ஏற்பாட்டில் இவர் கூட, அதாவது 5 புஸ்தகங்களை 5 நிருபங்களை அவர் எழுதிக்கிறார். 5 சுவிசேஷம் உட்பட 5 புஸ்தகங்களை அவர் எழுதிட்டாரு. அவருக்கு அவர் எழுதும் போது அந்த வருடங்கள் நம்ம பார்த்தோம்னா கிபி 90 முதல் 96 அவர் எழுதிக்கிறார். ஏறத்தாழ நல்ல வயசான நிலைமையில இந்த புஸ்தகங்கள் அவர் எழுதினார். ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொள்ளும் போது 12 அப்போஸ்தலர்லேயே சின்ன பையனா இருந்தார், 20 பையனா இருந்தார். அப்போ அதனால்தான் இவருக்கு என்ன பேர், அப்போஸ்தலர் யோவான். கர்த்தர் இயேசுவால ரொம்ப சிநேகிக்கப்படும் மார்பிலே சாஞ்சிடுவார் போய். என்ன மாதிரி ராசி கட்டப்பட்டிருந்த, ஏன்னா சின்ன பசங்கள் விசுவாசத்தில் வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. சின்ன வயசுல சும்மா சுத்திட்டு ஜாலியா இருக்கிற வயசுல கர்த்தர் இயேசுனுடைய சீசராக ஒருத்த மாறிக்கிறான்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அவருக்கு ரொம்ப க்ளோஸா பழகினார். அது மட்டும் அவருடைய வைராக்கியம் அவருடைய வாழ்ஞ்சி எல்லாம் பார்த்து தன்னுடைய எல்லா ரகசியத்தையும் இவர்கிட்டதான் சொல்லி வச்சார், மத்தவங்கிட்ட சொல்லி வைக்கல. இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன், நான் எப்படி படைக்கப்பட்டேன், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்ட சொன்னார் தெரியுமா, இவர் இந்த யோவான் கிட்டதான் சொல்றாரு. அப்ப இயேசுவால் அன்பு, அதாவது அன்பான இயேசுக்கு அன்பான சீசனம் மார்பிலே சாய்ந்த சீசனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவானுக்கு கர்த்தரா இயேசு மனுஷன் வர்றதுக்கு முன்பாக பரலோகத்தில் அவர் இருக்கும்போது பிதாவினோடு கூட இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் இவருக்கு சொன்னார். அதைத்தான் இவர் தம்முடைய நிருபங்களில் அநேக இடங்களில் அவர் எழுதினார். அவருடைய முதல் வார்த்தை என்னன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த அர்த்தம், தேவனாக இருந்ததுன்னு அர்த்தம், பிதாவாக தேவனாக இருந்ததா, தேவனுடைய மகன் தேவன் இல்லைங்களா, தேவனுடைய மகன் யார், தேவன் தான், அதில் என்ன சந்தேகம், அது ஒரு தேவனாக இருந்ததுன்னு சொன்னார். அப்புறம் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்மளுக்குள் வாசம் பண்ணியிருந்தா எல்லா கதையும் சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்பின் சீசன் என்று சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவர்னா எப்படி வாழணும்ன்ற மெத்தட் இவர் மூலமா தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவர் எந்த இலக்கை அடையணும் அப்படின்னா இவருடைய உபதேசங்களை போய் பார்த்தா அவருடைய வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் ஒருவரின் ஒருவர் என்ன பண்ணணும், என்ன இதுதான் வந்து பிரதானமான கற்பனையாக இருக்குது. இதுதான் இயேசுனுடைய சீசனாகிறதுக்கு சீசனாகிறதுனுடைய அடையாளம். அப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு 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 நிறைய அவர் பேசிட்டு நம்ம பார்க்குறோம். இவரை பற்றி இவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை நம்ம போய் பார்க்கும் போது இவர் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டாங்க, கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டு வேக அடித்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா இருக்குது, இவர் உடம்பு வேகவே இல்லை. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 பேர்த்த நெருப்புக்குள்ளே போட்டாங்க, ஆனால் என்ன இல்லை அவங்களுக்கு முடி கூட வேகாமல் அப்படியே வெளியே வந்துட்டாங்க இல்லைங்களா, எங்கேயோ அந்த ஐஸ் கட்டியில் போயிட்டு வந்த மாதிரி வந்தாங்க. அப்போது அவர்களுடைய கடவுள் தான் யாருடைய கடவுளும் கூட, யோவானுடைய. ஏன் அவருக்கு சக்தி இல்லையா, அவர் நினச்சா என்ன பண்ணலாம் காப்பாற்றலாம், அவர் நினச்சா விட்டுலாம், நெருப்பில் வேகிறது கூட அனுமதிக்கலாம். நிறைய பேர் அப்படி அனுமதிச்சிருக்கிறாரு, நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கிறார். அப்போ நெருப்புன்னா என்னன்றது யாருக்கு தெரியும், தேவன் தெரியாது, என்ன காம்பினேஷன் கெமிக்கல் காம்பினேஷன் அவருக்கு தெரியும். அப்போ வேகம் வெளியில் கொண்டு வந்துடுவார். அப்போ அந்த வகையில் இவர் வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இவர் வந்து நாடு கடத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பத்மத்தீவில் நாடு கடத்தப்பட்டார். பாறைகள் நிறைந்த அந்த வெறும் பயங்கரமான ஹீட்டு வயசான காலத்தில் அங்கே தள்ளிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தான் பயன்படுத்தி இவருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருக்கு அங்கே சொன்னார். இவர் ஏறத்தால 100 அவர் உயிரோடு இருந்தார். எந்த யாரும் அவர் வந்து கொலை பண்ண முடியல, இயற்கையான மரணம் அவர் பெற்றுக்கொண்டார். அத்தனுடைய வயசான காலத்தில் கூட வைராக்கியமாக தேவனுடைய ஊழியங்களை அவர் செஞ்சார். சரித்திரங்களை படிக்கும்போது அவரால் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய சிஷியர்கள் அவரை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவர்கிட்ட பிரசங்கம் கேட்பாங்க. அதனால தான் அநேக சந்தர்ப்பங்களில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது என் பிள்ளைகளே அப்படி சொல்லுவார், என் பிள்ளைகளே என்னுடைய குழந்தைகளே அப்படி சொல்லுவார். ரொம்ப வயசான காலத்தில் அவர் தம்முடைய ஊழியங்களை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவதை நாம் பார்க்குறோம். உண்மையிலேயே கர்த்தருடைய கையில் இருக்கிற 2 நட்சத்திரம் அப்போ சொன்னாகியோன். இப்போ இதெல்லாம் பைபிள் இவங்க 2 பேர் இருக்கிறார். ஆனால் 3 நட்சத்திரம் பார்க்கும்போது காலப்பகுதி மாறிட்டு வந்தாச்சு, கிபி 313 ஆயிடுச்சு. கிபி 313 யாராவது அப்போ சிலர்கள் உயிரோடு இருந்தாங்களா, அப்போ யாருமே இல்லை. அப்போ யார் இந்த 3 நட்சத்திரம் என்று சொல்லி பார்க்கும்போது 3 சபையினுடைய காலத்தில் சபைக்குள் யார் நுழையத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தோம், பிசாசு இல்லைங்களா, எனினி சத்துரு சபைக்குள் நுழையிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். கள்ள போதனைகளையும் தவறுகளையும் சபைக்குள் நுழைக்கும் போது கர்த்தர் பயன்படுத்தின நட்சத்திரம், அந்த கால சபையை வழிநடத்துறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட நட்சத்திரம் யாரு என்று சொல்லி பார்த்தோம்னா, இது இந்த ஒரு நட்சத்திரமானவர் இந்த கான்ஸ்டன்டைன். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நிசையா பட்டணத்தில் ஒரு பெரிய மீட்டிங் அவர் ஏற்பாடு பண்ணார். உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்து சபையினுடைய கண்காணிகளை வர வச்சார். பிஷப்புங்களை வர வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு, எனக்கு மூணு கடவுள் வேணும்னாரு. ஒரு கடவுள் பத்தாது, ரெண்டும் பத்தாது, மூணு வேணும் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு. அதான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாரு. அந்த வசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறதுக்காக அரசியல் பண்ணார் இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா. அப்போ அவருக்கு சில பேரும் புகழும் பணமும் எல்லாம் கொடுத்தாரு சில பேர். ஏன்னா அரசியல் அதெல்லாம் பண்ணுவானுங்க, அதெல்லாம் சாதாரணம், அதுக்கெல்லாம் பயந்துக்க மாட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, உலகம் முழுவதும் இருந்து வந்த கண்காணிகள் உட்காந்துருக்கும்போது இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார வச்சான் ராஜா. அவன் அவர் பேர் தான் அதனேசிஸ், ரொம்ப சின்ன வயசு பையன். இந்த பக்கம் உட்கார்ந்தவர் தான் அங்கே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திரம். அவருடைய பேர் என்னன்னா ஏரியஸ், வயசானவர் ஏரியஸ் அவருக்கு பேர், ARIUS ஏரியஸ். பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு, பெரிய டிபேட் நடந்துச்சு. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு டிபேட் தான் பிற்காலத்தில் கிறித்தவ உபதேசத்துக்கு வழிவகுத்தது. யார் ஜெயிச்சாங்கன்னாக்கா அந்த அத்தனேசேஷன் ஜெயிச்சான். ஏன்னா ராஜாவினுடைய சப்போர்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ஏரியஸ் வந்து உள்ளது உள்ளபடி பேசினார். என்ன பேசினார்னா, அப்பா அப்பா தான், மகன் மகன் தான், மகன் வர்றதுக்கு அப்பா வர்றதுக்கு முன்னாடி மகன் இருப்பானா கேட்டார். அதாவது அந்த வார்த்தைகள் அப்படியே இங்கே எழுதியிருக்குது சரித்திரங்கள், அவர் பேசின வார்த்தைகள் சரித்திரங்கள் எழுதப்பட்டது. அப்போது ஒரு காலத்தில் அப்பா மட்டும் இருந்தார், மகன் இல்லை. ஆனால் மகன் அவருக்கு வந்த எப்படி வந்தாரோ அதே போல் உலக மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பொருள்கள் அவர் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த மாபெரும் சத்தியத்தை எடுத்துரைத்தார். ஒரு ரோம சக்கரவர்த்தி எதிர்த்து பேசுறது சாதாரண விஷயமா? அங்கே ஆரம்பிச்சதுங்க சபைக்கும் கள்ள அமைப்புகளுக்கும் போராட்டம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஏரியஸ் பயப்படவே இல்லை, அவர் வந்து ரொம்ப தைரியமாக அங்கே பேசினார். இவர் யாருன்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில் லிபியா இடத்தில் லிபியாவில் இருந்த அந்த சபையினுடைய போதகராக இருந்தார். அதே போல் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் வட எகிப்தில் நார்த் ஈஜிப்டில் இயேசுக்கால சீசருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபையினுடைய மூப்பராக இருந்தார். அப்போ இந்த சபையில் அவர் வந்து போதகராகவும் ரெண்டு சபையினுடைய அவர் வழிநடத்திட்டு வந்திருக்கிறார். அங்கிருந்து போயிருக்கிறார் ரோம் அந்த நிசாயா பட்டணத்துக்கு. அப்போ என்னாச்சுன்னா, இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், ரொம்ப தாழ்மையானவரும் ரொம்ப இரக்கமுள்ள ஒரு மனிதனாக, அன்புள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அந்த டிபேட்டில் அத்தனேசியஸினுடைய அந்த பேச்சு ஏற்பட்டுச்சு. அப்போ மூன்று கடவுள் வணக்கம் ஒன்று வந்து நிலைநிறுத்திட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சிஎஸ்ஐ சபையிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இது இந்த விசுவாசி அத்தனேசியஸ் விசுவாசபுரமானதாக சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு தான் ஜபத்துக்கே போவாங்க. அந்த திருத்துவ உபதேசம் பைபிளெல்லாம் படிக்க மாட்டாங்க, விசுவாசபுரமானு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த ஏரியஸ் என்ன என்னாச்சு, இவ்வளோ பேர் எதிர்த்து பேசினாரு, அவர் என்ன பண்ணார்னா, இருந்தால் மனுஷக்கறி சாப்பிட்ற தீவில் கொண்டு போய் போட சொல்லிட்டார். அப்போ மனுஷக்கறி சாப்பிட்ற கேனிபல்ஸ் அதுக்கு பேர், அங்கே போய் போட்டாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகம், இவன் ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான், நம்மளே எடுக்கணும், இவன் சாதாரணமான ஆள் இருக்க மாட்டான், அதனால் இவன் யா இவன் ஒரு வேளை என்ன எப்படி இருக்கிறான் என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போர் வீரர்களை அவன் அனுப்பினான் அந்த காட்டு பகுதிக்கு, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பினான். அங்கே போகும்போது போர் வீரர்கள் போகும்போது தேடி தேடி பார்க்கும்போது அங்கே கண்டுபிடிச்சாங்க, நிறைய மனுஷக்கறி சாப்பிட்றவன் இவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, சீசர் ஆகிட்டு இருக்கிறாங்க, கத்திர இயேசு பின்படுத்து. அப்போது ரொம்ப பயந்துட்டாங்க, ஐயோ உண்மையிலேயே இவர் பெரிய ஆசாப்பா, சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்தானுங்கன்னு சொல்லி அவர் வெளியில் கொண்டு வந்து பழையபடி அவருடைய அவர் ஏற்கனவே இந்த சபையினுடைய கண்காணியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க. ஆனால் போகிற வழியில் தேவன் இவர்கிட்ட எதிர்பார்த்த வேலை முடிஞ்சிச்சு. அதனால் என்னாச்சுன்னா, இவருடைய விரோதிகள் இவருக்கு சாப்பாட்டில் பாய்சன் வச்சு கொலை பண்ணிட்டதாக நம்ம சரித்திரங்களில் வாசிக்கிறோம். இவரை பின்பற்றின ஜனங்களுக்கு பேர் ஏரியன்ஸ். இவருடைய உபதேசங்கள் இவருடைய பிரீச்சிங்ஸுக்கு பேர் என்ன, ஏரியனிசம். அப்போது அந்த முஸ்லீம் மதம் உருவாகிற வரைக்கும் நார்த் ஆப்பிரிக்காவிலையும் அதாவது எகிப்திலையும் இவருடைய உபதேசங்கள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. இன்னைக்கு கூட நீங்கள் போய் நீங்கள் உங்களில் அனைவர் வந்து ஒருவேளை சிஎஸ்ஐ ப்ரொடஸ்டன்ட் அமைப்பில் இருந்தீங்கன்னா சிஎஸ்ஐ பாதிரிகள் கிட்டே போய் நீங்கள் கேளுங்க, ஏரியஸ் யாருன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏலியஸ் ஒரு துரோகியும் பங்கு, வேதத்தினுடைய துரோகின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கூட தஞ்சாவூரில் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருந்த மாதிரி மீட்டிங்ஸுக்கு, இன்னும் ஒரு சர்ச்சை சர்க்க போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கும் போது அங்கே ஒரு பாதிரியார், அங்கே ரெவரண்டு பேசியிருந்தார், மெசேஜ் பிரதங்க வந்து சொன்னாங்க, ஏரியஸ் ஒரு துரோகி அப்படின்னு அந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறதாம். எப்போ காலம் எப்போ இவங்க பேசுகிற காலம் எப்போ யோசித்து பாருங்கள். ஆனால் இவர்களுடைய பார்வையில் துரோகி, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இவர் யார்? நட்சத்திரம், ஸ்டார் இல்லைங்களா, பெரிய வேலைகள். அவருடைய முகங்கள் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்களுடைய வேலைகளெல்லாம் பார்க்கும்போது. அப்போது இவர் கிபி 336 மரித்ததாக நம்ம பார்க்குறோம். இவரை பற்றி ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம், பின்னாடி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். பட் இந்த வசனம் மட்டும் படிங்க, இவரை பற்றி வெளிப்படுத்தல் 2:13. சாத்தான் இப்ப சபையின் மேல குடிக்கொண்ட ரொம்ப உன்னதமான நிலைமையில வந்துட்டுறான். அந்த டைம்ல நீ குடியிருக்கிற
பாத்தீங்களா,
அந்திப்பா அப்படிங்கிறவன் யாரு? இவர் தான் ஏரியஸ் இல்லைங்களா, ஆன்டிப்பா. அதாவது இந்த அப்பா போப்புக்கு விரோதமாக வந்தவர் அதான் ஆன்டிப்பா. அந்திப்பான்ற ஒரு மனுஷன் கிடையாது, எங்கேயுமே பைபிளில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ தேவன் இந்த அடையாள மொழியில் அங்கே பேசிட்டு அந்திப்பானாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆன்டிப்பா, அதாவது இந்த போப்புக்கு விரோதமாக வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவரை பற்றின ஒரு சாட்சி அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். பட் இவரை பற்றின சில சரித்திரங்கள் பைபிளில் சொல்லப்படுகிறது, பின்னாடிக்கு நம்ம விவரமாக படிக்கலாம். 4 தூதருக்கு நம்ம போலாங்க. 4 காலத்தில் அந்தி கிறிஸ்து அமைப்பாகி இந்த போப்பு மார்க்கம் மிகப்பெரிய உன்னதமான பதவியில் இருந்துச்சு. 4 சபையினுடைய காலத்தில் அது மிக உன்னதமான நிலைமையில் இருந்தது. அப்போது கர்த்தரா இயேசு தெரிந்து கொண்ட நட்சத்திரம், அந்த கால சபையை வழிநடத்துவதற்காக தெரிந்து கொண்ட நட்சத்திரம் எந்த ஊரில் இருந்தேன்னா, பிரான்ஸ் தேசத்திலிருந்தே தெரிந்து கொண்டார். அப்போ பிரான்ஸ் தேசத்தில் அவருடைய பேர் என்னென்னா பீட்டர் வால்டோ. அவருடைய பேர் பீட்டர் வால்டோ. இவர் வந்து பிரான்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், ஒரு மர்ச்சன்ட், பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா, இவருடைய பணக்கார நண்பர்கள் மத்தியில் நின்று பேசிட்டுக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஃப்ரெண்ட் என்ன ஆயிட்டார்னா, திடீர்னு நெஞ்சை பிடிச்சி அப்படியே கீழே உருண்டு செத்துட்டார், அப்படியே செத்து போயிட்டார். அப்போ கண்ணு முன்னாடி சாகிறது இவருக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ ஏன் இவன் சாகிறான், ஏன் மனுஷன் சாகிறான் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சிக்கு இவர் போனார். அப்போ எங்க என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய ஆராய்ச்சி எங்கே போச்சுன்னா, டைரக்டாக பைபிளுக்கே தான் போயிட்டார், வேற எங்கேயுமே போகல. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, மனிதன் மரணத்துக்கான காரணத்தை பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சார். பாவத்தின் சம்பளம் அது மரணம், இது தான் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணிக்கிதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சி, அவர் வந்து தன்னுடைய பணம், தன்னுடைய எல்லா ஆஸ்திகள் எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். விற்கல, ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார்னா, பைபிளை படிக்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை இழுத்து, அவர் பேர் என்ன தெரியுமா, அந்த கத்தோலிக்க பாதிரியாருடைய பேர் சரித்திரத்தில் ஸ்டிஃபானஸ் டி எவிசா அப்படிங்கிற, ஸ்டிஃபானஸ் டி எவிசா அப்படிங்கிற ஒரு பாதிரியாரை கூட்டிட்டு வந்து பைபிளை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து அப்போ பார்த்தாங்க, பைபிளுக்கும் இந்த கல்லமைப்பினுடைய உபதேசங்களுக்கும் வித்தியாசம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரிஜினலா சீசர்களும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு விரோதமாக இருக்கிறது கண்டுபிடிச்சார். அப்போ இந்த இந்த பீட்டர் வால்டோவை பின்பற்றி நடந்த ஜனங்களுக்கு பேர் வால்டென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. மார்ட்டின் லூத்தருக்கு முன்பாக உருவான முதல் புரொடஸ்டன்ட் இவர் தான். கண்டிப்பா இவர் கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல் இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ போப்பு மார்க்கத்தினுடைய தவறுகளுக்கு எதிராக மிகப்பெரிய வேலைகளை அவர் செஞ்சாரு. எல்லா ரொம்ப எளிமையான முறையில் இருந்து வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா இடங்களிலும் டிராக்ஸ் கொடுத்தாரு இந்த கள்ள போதனைகளுக்கு விரோதமாக. அப்போ என்னாச்சுன்னா, போப்பு மார்க்கம் இவருக்கு உபத்திரவு கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆல்பைன் மலைப்பகுதிகளில் இவரும் அவரை பின்பற்றினவர்களும் போய் ஒழிஞ்சிட்டாங்க. பெரிய மலைப்பகுதியில் போய் ஒழிஞ்சிக்கிறது, யார் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் இறங்கி வந்து வில்லேஜஸ்லாம் போய் டிராக்ஸ் கொடுத்துட்டு நைட் ஓடிடு, நம்ம வீரப்ப மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டார், பயங்கரமான கஷ்டப்பட்டாங்க இவங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, இவர் வந்து கடைசி வரைக்கும் இவங்களுடைய கையில் சிக்கவே இல்லை. கிபி 1179 அந்த பொமியா என்கிற இடத்துல அவர் மறித்ததாக நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம். பீட்டர் வால்டோ அவர் வந்து பிரெஞ்சில் பைபிளை மொழிபெயர்த்த கர்த்தருடைய நான்காவது நட்சத்திரம். மிக சவால்களை எதிர்த்து கர்த்தருடைய ஊழியங்களை இந்த உலகத்தில் அவர் செஞ்சார். ஐந்தாவது சர்வதேச சபையினுடைய தூதருக்கு நம்ம போகும்போது கர்த்தர் இப்போ என்னாச்சுன்னா போப்பு மார்க்கம் மிக உன்னதமான பதவியில் இருக்கிற, அதாவது இரும்பு கோட்டை பண்ணிட்டாங்க உலகத்தை, டார்க் ஏஜஸ் போயிட்டு. அந்த காலத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் எங்கன்னா, எந்த ஊர்லனா, இங்கிலாந்து தேசத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்தவர், ஜான் மிக்லிப். உங்களுக்கு இவரை பற்றி எல்லா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் தான் என்ன பண்ணுறாருனா, முதன் முதலாக ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் கூட எப்படி பண்ணுறோம், இங்கிலீஷில் தானே பண்ணுறோம். அப்போ முதல் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் மட்டுமல்ல, ஆங்கில பேராசிரியராக இருந்ததுனால பைபிளுக்குள் மறைந்திருக்கிற சத்தியங்களை தலைப்புகள் வாரியாக சிஸ்டமேட்டிக்காக ஜனங்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். அவரை பின்பற்றி நடந்த ஜனங்களுக்கு என்ன பேர்னா, லோலார்ஸ். லோலார்ஸ் லோலார்ஸ் என்னன்னா, அது ஒரு ஜெர்மானிய வார்த்தை, லோலன் அல்லது லல்லன் அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதமாக பாடுதல் அல்லது நிதானமாக பாடுதல்னு பொருள். லல்லன் அல்லது அந்த வார்த்தைக்கு, லோலார்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, இதமாக பாடுபவர்கள். அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் லல்லாபி. நீங்கள் பாடுறாங்களே குழந்தைகளுக்கு லாலாடு பாட்டு பாடுறாங்களே, அது லல்லாபி இந்த வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. இவர் எப்படி தன்னை பின்பற்றங்களை பயன்படுத்தினார்னா, பாட்டு வடிவத்தில் சத்தியங்களை எழுதி இதமாக பாடி அது குரூப்பாக சேர்ந்து போய் பாடுவாங்க. அங்கேருந்து வரும்போதே பாடிட்டு வருவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க, ஓ விக்லி ஃபாலுக்கு வராங்க அப்படின்னு. இவங்கள பார்த்து காப்பி அடிச்சது தான் இன்னைக்கு கேரள சர்வீஸ். எஸ் 25 பிறந்துட்டாரு அப்படின்ட்டு வீடு வீடாக பாடிட்டு வர்றது இவருடைய பாணி தான். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, தொடர்ச்சியாக இந்த தேவனுடைய வசனங்களை சத்தியங்களை பாட்டு வடிவத்தில் மாற்றி பிரசங்கம் பண்ணார். இவரை பின்பற்றின ஆட்களுக்கு என்ன தெரியுங்களா பேர், ஏழை பாதிரிகள். ஏழை பாதிரிகள் புவர் ப்ரீஸ்ட் அப்படின்னு பேர். கையில் குச்சி வச்சுருப்பாங்க, அப்புறம் காலில் செருப்பெல்லாம் போடுறதில்லை, ரொம்ப ஏழ்மையான ஜனங்களாக இருந்தாங்க. மட்டுமில்லை, புதைக்கப்பட்டிருந்த எல்லா சத்தியங்களை சாமானிய ஜனங்கள் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு இவர் சுலபமான முறையில் எடுத்துரைத்தார். அது மட்டும் இல்லை, இவருக்குள்ளே இருந்த சில குணநலங்கள் இந்த வேலையை ரொம்ப சுலபமாக செய்ய முடிஞ்சு. என்னன்னா, அறிவுத்திறன், கூர்மையான அறிவுத்திறன் படைத்தவர் ஜான் மிக்லிப்பு. அப்புறம் தன்னுடைய யோசனைகளில் தெளிவாக இருந்தவர், கிளியர்னஸ் ஆஃப் தாட். அப்புறம் சத்தியத்துக்காக உறுதியாக நின்றவர். அப்புறம் அந்த சத்தியத்துக்காக எந்த சவாலையும் எதிர்த்தவர். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணவங்க யாருமே இல்லைன்றான், அந்த அளவுக்கு சொல்கிறான். அவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில் இவரை வந்து வேலை செஞ்சார். அது மட்டும் இல்லை, இந்த சீர்திருத்தத்துக்கு வித்திட்டவரே இவர் தான். அதனால தான் இவருக்கு பேர் என்ன தெரியுங்களா, த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபர்மேஷன், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று அவருக்கு பேர் இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த போப்பு மார்க்கம் இந்த ஜான் மிக்லிஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடிக்கிறதுக்கு கட்டளை கொடுத்தாங்க. ஆனால் இங்கிலாந்து பாராளுமன்றம் இவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு பாதுகாப்பு பண்ணி அவர் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து இயற்கை மரணம் எய்தினதாக நம்ம சரித்திரங்களை பார்க்குறோம். ஆனால் இவர் மறித்த பின்பு 40 பின்பு கோபு மார்க்கம் இவர் மேல் இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா, இவர் புதைச்ச கல்லவை போய் நோண்டி அதுக்குள்ளுக்கு எலும்புகள் எடுத்துகிட்டு வந்து நெருப்பு வச்சு கொளுத்தினாங்க. அப்போ அந்த வில்லியம் வர்ட்ஸ்வர்த் போயிட்டு அவர் இவரை பற்றி ஒரு பாட்டு கவிதை எழுதினார். என்னன்னா, எப்படி உன்னுடைய எலும்புகளை அவங்க எரிச்சு ஆற்றுல கலந்துவிட்டு சமுத்திரத்தில் போய் கலந்துச்சோ, அதே மாதிரி உன்னுடைய உபதேசங்களும் கூட உலகமெங்கும் பரவிடுச்சு அப்படின்னு அவர் எழுதினார் ஒரு கவிதை. அவரை தொடர்ந்து ஜான் விக்லிஃபை தொடர்ந்து அவருடைய ஃபாலோயர் வில்லியம் டிண்டேல், அவர் வந்து அந்த மொழிபெயர்ப்புகளை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பண்ணார். வில்லியம் டிண்டேலுடைய மொழிபெயர்ப்பு இப்படி நம்மகிட்ட கூட இருக்கு. அப்போ அந்த வில்லியம் டிண்டல் கூட போப் மார்க்கெட்டிட்ட மாட்டினார், அவரை வந்து இந்த மாதிரி இதில் கட்டி வச்சு நிரூபிச்சு கொளுத்திட்டாங்க. ஆனால் ஜான் மிக்லிஃபை அவங்க பிடிக்க முடியல. அந்த வகையில் கர்த்தருடைய கையில் இருந்த ஐந்தாவது ஒரு நட்சத்திரமாக அவர் இருந்தார். இப்போ ஆறாவது நட்சத்திரத்துக்கு நம்ம போகும்போது, பிலதெல்பியா சபையினுடைய தூதராக இவர் யாராக தான் இருக்குன்னு ஒன்று நினைக்கிறீங்க? ஆ, கரெக்ட், மார்ட்டின் லூத்தர் இல்லைங்களா? மார்ட்டின் லூத்தர் இவர் யார் அப்படின்னா, ஜெர்மனி தேவ கர்த்தர் ஜெர்மனியில் தெரிந்து கொண்டார். மிகப்பெரிய இரும்பு கோட்டையை தகர்த்தவர் அவர். விரல் நீட்டினா வெற்ற காலம் போப்பு மார்க்கத்துக்கு எதிராக. சொல்றது எதுவும் ஆமாம் போடணும், ஆனால் அப்படி செய்யலைன்னா வெட்டிடுவோம். அந்த மாதிரி காலத்தில்
அதை எதிர்த்தவர். அப்போ எவ்வளோ போல்ட்னஸ் இருக்கணும் நினச்சி பாருங்கள். சாமானியமான சக்தியில் இவர் பண்ண முடியாது, மனித பலத்தில் பண்ண முடியாது. கர்த்தர் இவருக்கு கொடுத்த அந்த பலத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். இவர் யார்னா, இவர் கூட ரோமன் கத்தோலிக்காக ஒரு பாதிரியாராக இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தன் பாவத்தை செஞ்சுட்டு வருத்தப்படுற தனக்குத்தானே உடம்பெல்லாம் கீறி கொள்வார் அடிக்கடி. அப்புறம் சாட்டையில் அடிச்சுக்குவார், தனக்குத்தானே மண்டை கொண்டு இடிச்சுக்குவார், அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னா, 1511 ரோமபுரியில் போப்புக்கிட்ட போய் பாவ மன்னிப்பை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனார். அங்கே போயிட்டு எப்போதுமே போப்புக்கிட்ட மன்னிப்பு வாங்கணும்னா ஒரு படிக்கட்டு இருக்குதுங்க அந்த அரண்மனையில், அதுக்கு பேர் வந்து ஸ்கேலா சாண்டா அப்படிங்கிற பேர், அந்த படிக்கட்டுகளுக்கு பேர். ஸ்கேலா சாண்டா என்ன அர்த்தம்னா, பிலாத்துவின் படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டில் நடந்து ஏற முடியாது, ஏறக்கூடாது, முட்டி போட்டுட்டே ஏறணும். போய் போப்பை சந்தித்து அப்போ அவர் என்ன பண்ணுவார், பாவ மன்னிப்பு தருவார். அப்போ அதை பெற்றுக்கொண்டு ரிட்டர்ன் போவாங்க எல்லாம். அதுக்காக இவர் போயிட்டார். படிக்கட்டில் முட்டி போட்டு ஏறி ஏறி போயிட்டு இருக்கும்போது இவருடைய மைண்டில் அப்படியே ஒரு வசனம் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுதான் பார்த்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ற அந்த வசனம் இவர் மேலே அப்படியே ஸ்பார்க் ஆச்சு அவருடைய மைண்டில். இப்படி தாங்க நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம், நம்ம எங்கேயோ முட்டால் வேலை பண்ணுற மாதிரி தெரியுது, நம்ம எங்கேயோ முட்டி போட்டு முட்டால் வேலை பண்ணுறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பாதி படிக்கட்டிலே இறங்கிட்டார். மேலே போகவே இல்லை, அப்படியே கிளம்பி ஜெர்மனிக்கு வந்தவர் தான். என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு வசனத்தை சொன்னது மட்டுமில்லை, இந்த ரோம கத்தோலிக்க சபையினுடைய 95 தவறுகளை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தார். அதை ஜெர்மன் தேசம் முழுவதும் இருக்கிற விட்டன்பர்க் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களிலும் இந்த ரோமன் கத்தோலிக்க ஆலயங்களை விழுதுக்குள்ளே ஒட்ட வச்சிட்டார். 95 தவறுகளை ஒட்ட வச்சார். இவர் என்ன வேலை செஞ்சார்னா, விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் இவர் கூட ஒரு பேராசிரியராகத்தான் இருந்தார். அப்போது என்னாச்சுன்னா, போப்பு மார்க்கம் இவர்களை பிடிக்கிறதுக்கு, இவரை பிடிச்சி உடனடியாக கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன, அங்கே நடந்த விஷயம் என்னென்னா, ஜெர்மனியில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் இவருக்கு சாதகமாயிட்டான் ஆகி இவர் அப்படியே பாதுகாத்துட்டார். யாரும் இவரை வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாத்தாங்க. அது மட்டும் இல்லை, போப்பு கைப்பட எழுதின ஒரு லெட்டர், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, புல். அதுக்கு பேர் புல்லுன்னு சொல்லுவாங்க. போப்பு கைப்பட எழுதுகிற லெட்டருங்களுக்கு பேர் புல். புல்லுன்னு என்ன, மிருகத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதை வந்து பப்ளிக்காக கிழிச்சு நெருப்பில் எரிச்சார் அவர். இவர் எரிச்சார். அப்படி அது மட்டும் இல்லை, இவர் கத்தோலிக்க பாதிரியராக இருந்தார். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு கத்தோலிக்க கன்னியாஸ்திரியே கல்யாணம் பண்ணார். அநேக கன்னியாஸ்திரிகளும் அநேக பாதிரியார்களும் ஜெர்மனி தேசத்தில் இவருடைய உபதேசங்களை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. அப்போது அவருடைய மனைவி கேத்தரின் வோன் போரா, அந்த அம்மா அவங்க கூட கன்னியாஸ்திரி, அவங்களே தொடர்ந்து நிறைய பாதிரியர்களும் கன்னியாஸ்திரிகளும் அவங்கள வந்து திருமணம் செய்து கொண்டது நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இவர் செய்த மிக இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். வேதாகமத்தை ஜெர்மன் பாஷையில் மொழிபெயர்த்தார். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா, மொழிபெயர்ப்பு செய்கிற வேலை சாதாரணமான வேலை இல்லை. நம்மளாம் செய்கிறோமா, அதான் ஒரு பக்கத்தில் செய்கிறோமா, ஒரு பக்கம் படிக்கவே மாட்டேன், எங்கே போய் எழுதுறது, பைபிள் எவ்வளோ பக்கம், அப்படியே மொழிபெயர்க்கணும். கடினமான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இவர் போல் இருந்தது சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குவாலிட்டிஸு, அதாவது இவருடைய ஞாபக சக்தி, அற்புதமான ஞாபக சக்தி. பைபிளுடைய வசனங்கள்லாம் மனப்பாட வைப்பார், பைபிள் வாங்கி தேடி புரட்டிகிட்டு இருக்க மாட்டார், எது கேட்டால் கூட அப்படியே சொல்லுவார், எடுத்தால் கரெக்டாக இருக்கும், வாசிக்கிற ஏதாவது தப்பாக வாசினா கரெக்டாக வாசி சொல்லுவார். அந்த மாதிரி மெமரி பவர் அவருக்கு இருந்ததாக. அது மட்டும் இல்லை, கடுமையான ஒரு உழைப்பாளி, சிறந்த பேச்சாளர். இவருடைய பிரசன்னமெல்லாம் ஜனங்கக்காரன் எந்த போகவே மாட்டான், லேட் ஆயிடுச்சு குடும்பத்தை போக போகணும் உட்காந்துக்கணும், அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பேச்சாளர். மட்டும் இல்லை, மனிதனுடைய பலவீனங்களுக்கு மத்தியில் பெரிய இறுதிய மன்றவர். அப்படின்னா பெரிய மனசு, தாராளமான மனசு உள்ளவர். அதனால தான் இவருக்கு இவருடைய பேர் என்னன்னா, அதை ஃபாதர் ஆஃப் ரிஃபார்மேஷன், சீர்திருத்தத்தின் தந்தை. இவர் வரலன்னா இன்றைக்கி நம்மளாம் இன்றைக்கி பைபிள் படிக்க முடியாதுங்க. இவர் இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பேர் சபை வாய்ப்புக்கு வர முடியாது, ஓட முடியாது. அப்போ கண்டிப்பாக இவர் வந்து வேற தான் இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, இவர் திருத்தவ உபதேசத்தில் கிளியர் ஆகிட்டாரா, மார்ட்டின் லூத்தர் கேட்குறாரு. திருத்தவ உபதேசத்தில் கிளியர் ஆகிறாரு அது முக்கியம் இல்லை, ஆனால் இந்த ஒரு இரும்பு கோட்டையை தகர்த்து தேவன் சில பேர்கிட்ட சில வேலைகள் எதிர்பார்க்குறாரு. அவங்க அந்த வேலையை முடித்தா போதும், அவ்வளோ கம்பெனியில் நம்மள மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இவங்ககிட்டலாம் எதிர்பார்க்கல தேவன். அப்போ ஒரு அளவுக்கு இருந்தால் கூட போதும், என்ன எதிர்பார்க்குறோ அந்த வேலை செஞ்சால் போதும். அது இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னும் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தா இருக்கிற இடம் தெரியாமல் வந்திருக்கும். ஏதோ பேசுவோமே, எப்படி பைபிள் எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணுவோமா, அது வீட்டுக்கு போய் சேர மாட்டோமே, அந்த மாதிரி காலம் எதிர்த்தார். அப்போ கர்த்தருடைய நட்சத்திரமாக இருந்தார். இப்போ நம்ம லாஸ்ட் தூதருக்கு நம்ம வரலாம். அதாவது ஏழாம் தூதர் நம்ம வரும்போது லவோதேக்கிய சபை, இது எந்த காலம்? இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கடைசி கால சபை கர்த்தருடைய இரண்டாம் வருகையை வழிநடத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த நட்சத்திரம். இவர் யார் அப்படின்னா, மத்தேயு 24 அதிகாரம் 45 வசனத்தில் சொல்லிக்குது, யார் அது? உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன். சிங்கிள் பர்சன் பத்தி பேசுறார். 46 வசனம் 47 பாருங்க, அப்படி இருக்கிறவன் தான் பாக்கியவான். அப்புறம்
தன்னுடைய
ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் ஜீசஸ் என்ன பண்றாங்களா, விசாரணைக்காரனாக வைக்கிறான். அப்ப அவருடைய ஆஸ்தி என்பது என்ன? அவருடைய ஏற்றக்கால சத்தியம் இல்லைங்களா. அவருடைய சொத்து எதுங்க? ஜீசஸுடைய சொத்து எது? அவருடைய திட்டங்கள் இல்லைங்களா, அவருடைய மாபெரும் தெய்வீக சத்தியங்கள் திட்டங்கள். அவைகள் எல்லாவற்றின் மேலும் இவருக்கு மாத்திரம் நான் பொறுப்பு கொடுக்குறேங்கிறார், விசாரணை மேனேஜராக வைக்கிறேங்கிற. அப்போ இவர் யார் அப்படின்னாக்கா, இந்த கடைசி சபையை வழிநடத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட உண்மையும் உத்தமமும் விவேகமுள்ள ஊழியக்காரன். எந்த ஊர்லேருந்து தேவன் தெரிந்து கொண்டார்னா, அமெரிக்காவிலேருந்து தெரிந்து கொண்டார். அவருடைய பேர் சார்லஸ் டேஸ் ரெசல். பிரதர், இந்த போட நீங்கள் காமிக்கலாம், இந்த புக்கில் இருக்குது ஃப்ரண்ட் பேஜ், ரெண்டு பேஜில் இருக்கு, பி பிரிண்ட் இருக்கு. ஆ, எத்தனை வயசில் போறேன்னு காமிங்க,
சின்ன வயசு,
சின்ன வயசு காமிங்க, எவ்வளோ வயசு?
36.
ம், காமிங்க. இவர் தான் இந்த ஏழம் சபையினுடைய தூதராக இந்த உலக மனிதரும் இருக்கக்கூடிய பரிசுத்தவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு முடிவு. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் தானே சார் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் செலக்ட் பண்ணதுன்னா சும்மா இல்லைங்க, சும்மா காரணம் இல்லாமல் இல்லை. பட் இவரை பற்றி சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா நம்முடைய காலத்தில் இருக்கிற தூதர். அப்போ இவருடைய பேர் சார்லஸ் டேஸ் ரெசல், அதாவது சிடி ரெசல். பிப்ரவரி 16 1852 ஆண்டு பீட்ஸ்பர்க், அமெரிக்காவில் பீட்ஸ்பர்க் என்ற பகுதியில் இவர் பிறந்தார். 15 வயசில், தன்னுடைய 15 வயசுல, சின்ன வயசுலேருந்தே இந்த கிறிஸ்து மதத்தின் மேல் ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்தார். சின்ன குழந்தையிலும் அவங்க அப்பா அம்மா அப்படி வளர்ந்துருக்கிறாங்க. 15 வயசில் இந்த கிறிஸ்து மதத்துக்குள் இருக்கிற ஒன்றுக்கொன்று முரண்பாடான உபதேசங்களை அப்போவே கண்டுபிடிச்சார். இவரை ஆச்சரியத்துக்கு உட்பட வைத்த மற்றும் சந்தேகத்துக்கு உட்பட வைத்த ஒரு உபதேசம் என்ன தெரியுங்களா, கிறிஸ்து மதத்தில் நரகோபதேசம். நரக உபதேசம் தான் இவரை மாற்றுச்சு. அப்போ நரகம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர் என்ன பண்ணார்னா, எல்லா சபையும் எல்லா சர்ச்சுக்கும் ஏறி ஏறி இறங்கினார். எல்லா சபையில போய் ரெவரண்டுங்க, பாதிரியாருங்க, செவன்த் டே எபிஸ்கோப்பலு எல்லா சபையில போய் ஏறி இறங்கினார். இந்த நரகமும் இருக்குதுங்களே, அது எப்படிங்க? ஜனங்களை வந்து கால காலமாக கடவுள் வதைக்கிறாரா? அப்படிப்பட்ட கடவுள் நம்மளுக்கு தேவையா? நம்மளே மனுஷங்களாச்சே, நம்ம தான் பாவம் செய்யறங்களாச்சே, அப்போ அந்த மாதிரி கடவுளை வணங்கணுமா அப்படி எல்லாம் கேட்கும் போது, நீயும் அங்கதான் போவ அப்படின்னா, எங்க போனாலும் இதே பகல், நீயும் அங்கதான் போவ அப்படின்னு. அப்ப என்னாச்சுன்னா, இவர் கடவுள் நம்பிக்கை எல்லாம் போச்சு. என்ன இந்த மாதிரி பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக 3 இருந்தார். ஸ்கெப்டிக், அதுக்கு அது பேர் ஸ்கெப்டிக் ஆகிட்டுக்கிறார். அது மட்டும் இல்லை, மற்ற மதங்களில் கூட போய் தேடி பார்த்தார். கிறிஸ்து மதம் மட்டும் இல்லை, மற்ற மதங்களில் போய் தேடினாலும் கூட இதே தான் சொல்கிறாங்க, எல்லாருமே நரகம் நரகம். அப்போ இது இவருக்கு வந்து அவர் மனசில் திருப்தி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் என்ன பண்ணார்னா, கடவுள் மேல இருந்த ஒரு ஆர்வம் இவர் சும்மா இருக்க விடல. 3 கடவுள் நம்பிக்கை தான் இல்லாமல் இருந்தார் தவிர, உள்ளத்துக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல் அவருக்குள்ளே இருந்தது. அப்போ என்ன பண்ணார்னா, ஓப்பன் மைண்டில் போய் பைபிளே படிச்சிடலாம், வேறு எதுவும் வேணாம் சொல்லிட்டு பைபிள் அவர் எடுத்து அவர் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அப்போது தேவன் அவருடைய ஆராய்ச்சியை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சு தான் தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டமே கண்டுபிடிச்சோம். அநேக சகோதர சகோதரிகள் எங்ககிட்ட கேட்டிருக்கிறீங்க, இங்கே மட்டுமில்ல போகிற பக்கமெல்லாம், உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிச்சு, எங்கே சார் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க, நம்மளுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஸ்டாருகளே கிடையாது. கண்டுபிடிச்சா முன்னாடி வச்சிருக்கிற போறேங்க. பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ் தான் இல்லை கம்ப்ளீட்டாக, அவர் தான் வந்து இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற மாபெரும் தெய்வீக திட்டங்களை கண்டுபிடிச்சாரு. மட்டுமல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒன் பேஜில் வரைஞ்சவரே இவர் தான். இன்னைக்கு நம்ம இந்த இந்த பேஜ் இன்னைக்கு ஒரு மேப் மாதிரி, பரலோகம் போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு மேப். இந்த மேப் தெரியலன்னா போய் சேர முடியும், எந்த ஊருக்கு போனாலும் மேப் இருந்தால் எவ்வளோ சொல்லப்போம். பரலோகம் போகிறதுக்கு உண்டான ஒரு மேப், சிம்பிளாக கண்டு, பைபிள் ஆன் சிங்கிள் பேஜ், பைபிள் முழு பைபிளை ஒரு 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 வரைபடத்தில் அவர் விளக்கினார். ஆபகூப்திற்கு தரிசனம் 2:2 சொன்னது போல அதை நம்ம படிக்கிறோம். அதாவது
அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து கொடுக்கிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை.
அப்போ பலகைகளில் தீர்க்கமாக வரை, கடந்து கொடுக்கிறவன் வாசிக்கும்படி. ஆரம்பத்தில் நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னமோ வட்ட வட்டமா போட்டிருக்கிறானுங்க, ஏதோ கோடு கோடு போட்டிருக்கிறாங்க, என்னமோ என்னையா போட்டு வச்சுட்டுருக்கிறீங்கன்னு, ஏதோ ஜோசியதா பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சுலபமான முறையில் வரைந்தவரே அவர் தான் சொல்லி நம்ம பார்க்கணும். ஏதேன் முதல் தேவனுடைய ராஜ்யம் வரை தேவனுடைய தெய்வீக திட்டங்களை ரொம்ப தெளிவாக மிகவும் சுலபமாக அவர் எழுதினார். அதை கூட தன்னுடைய 6 volumes அந்த பச்சை கலர் புக்ஸ் தகருக்குது, 6 volumes அவர் எழுதினார். முதலாவது வால்யூம் வந்து யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாடு, அது இப்போ நம்ம தமிழ் பண்ணிட்டு இருக்கிறோம், 2 months அது உங்களுக்கு நம்ம தருவோம். ரெண்டாவது வந்து த டைம் இஸ் அட் ஹேண்ட், காலம் சமீபித்திருக்கிறது, காலக்கணக்கு பற்றிய ஒரு ரைட்டிங்ஸ் ரெண்டாவது புஸ்தகம். மூணாவது புஸ்தகம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் எல்லாம் எப்படி இருக்கும், வீட்டுத்தேர்தல் எப்படி நடக்கும், ஜனங்களுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்க போறாரு, இந்த பற்றின பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதை பற்றினா ஒரு 3rd book. 4th book த பேட்டில் ஆஃப் அருமகதம், அருமகதம் யுத்தம் பற்றி. அந்த 5வது ஒப்புருவாகுதல், மனிதனும் தேவனும் ஒப்புருவாகிறது எப்படி, த அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். 6வது என்னன்னா புது சிருஷ்டி பற்றி எழுதிட்டு இருக்கிறார். அதெல்லாம் தமிழ் ஆயிடுச்சு, அதெல்லாம் கூட உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சு தரப்போறோம். அப்போ அந்த 6வது volume 2வது volume 1வது volume 3 தமிழ் ஆயிடுது, 5வது volume கூட ஆயிடுது, 5வது volume நம்ம தரப்போறோம். அப்போ அந்த 6வது volume புது சிருஷ்டி, அது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும் பார்க்கலீங்களா. அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும், அவன் எவ்வளோ சொத்து சேர்க்கணும், எப்படி அவன் பிஸ்னஸ் பண்ணும், அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி குழந்தைகளை வழி நடத்தணும், அவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்து ஒரு சீசனுடைய வீடு எப்படி இருக்கும், எல்லாம் கம்ப்ளீட் வசனங்களின் அடிப்படையில் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இவரை பற்றி அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இவர் மொத்தமாக இந்த 7வது சபையினுடைய காலத்தில், அதாவது 1879 அவர் மறித்த 1916 அக்டோபர் 31, சில முக்கியமான டேட்ஸ் பார்த்தீங்களா, டேட்ஸ் ரிஃபர்மேஷன் கூட அக்டோபர் 31 தான், இவர் மறித்தது கூட அக்டோபர் 31 தான். 1916 வரைக்கும் 37 வருடங்கள் இவர் வந்து 50,000 pages எழுதிக்கிறார், 50,000 pages எழுதிட்டார் பைபிள் சம்பந்தமாக. பைபிள் இன்னொரு பைபிள் எழுதலை, பைபிள் சம்பந்தமாக பைபிளுடைய கமெண்ட்ரிஸ், அப்போஸ்தலர் பவுல் எழுதினார், அந்த காலத்தில் எழுதின அந்த தீர்க்கதரிசனுடைய விளக்கங்கள் எல்லாம் A to Z ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் அத்தனையும் ஒரு வசனம் விடாமல் அதனுடைய அர்த்தங்களை எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம இத்தனை கிளாஸ் நம்ம எடுத்துருக்குறோம், யாராவது ஒருத்தராவது இது வேதத்துக்கு விரோதமானு சொல்ல முடியுமா? அவன் நான் கூட கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நான் மட்டும் இல்லை அநேக சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டோம். அப்போ அத்தனை உபதேசங்களும் உண்மையான உபதேசங்களை அவர் எடுத்து கொடுத்தார், பைபிள்குள் மறைஞ்சிருந்தது. அப்போ தான் எழுதிட்டேன் நான் பெரியால் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, பைபிளிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளோ, கண் நான் கண்டுபிடிச்ச கூட சொல்ல, அதாவது எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார்னு கூட சொல்ல, ஆராய்ச்சி பண்ணோம், தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அவருடைய ரைட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே கிடையாது, பயன்படுத்திக்கிறார் எப்படின்னா ஐ சஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவார், என்னுடைய ஆலோசனை அவ்வளோ இப்படி இருக்கலாம், நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் இது உண்மையாக இல்லையா அப்படிதான் சொல்லுவார். நான் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தினதும் இல்லை, தேவன் எனக்கு தெரிந்து கொண்டார், தேவன் எனக்கு சிறப்பான வெளிப்பாடுகள் பண்ணிட்டாரு, அப்படி எல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இவரை பற்றி 50,000 பேஜ் எழுதுகிறார்னா இவரே போல வேறு எந்த ஒரு மனுஷனும் எழுதவே இல்லை. அப்போஸ்தலர் பவுல் எழுதினார், அன்றைக்கு இருந்து அப்போஸ்தலருக்கே புரியல. அப்போஸ்தலர் பேதர் என்ன சொன்னாருங்க, நம்முடைய சகோதரனாகிய அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்குது. நம்முடைய பவுல் எழுதுகிறாரு அத்தனை விஷயங்களை பற்றியும் இருந்தார். நம்மளுடைய எல்லா கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், சுலபமாக நம்ம உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டோம். ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்றது அதை நம்மளால் சொல்ல முடியாது. இவரை பற்றி எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் நம்ம படிக்கலாம். பிற்காலத்தில் முழு அதிகாரம் நம்ம படிக்கலாம் எசேக்கியேல் பற்றி, ஆனால் ஒரு வசனம் மட்டும் படிங்க. எசேக்கியேல் 9:3.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியிலே வந்து கடல்நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின்
சணல் நூல் வஸ்திரம் தரித்து பாக்கெட் என்ன வச்சுக்கிறார், அம்மா கணக்கனுடைய மைக்கூடு. அப்போ மைக்கூடுன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க, எழுதுறதுக்காக இல்லைங்களா. அப்போ வேதம் சம்பந்தமாக அதிகமாக எழுதினவர் யாருன்னா பிரதர் ரசல். தன்னை பாஸ்டர் என்று கூட அழைக்கவில்லை அவர், ஆனால் சகோதரர்கள் தான் அவரை பாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையான பாஸ்டரை பாஸ்டர் சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. நிறைய பேரா நீங்கள் மட்டும் பாஸ்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்றாங்க. உண்மை சத்தியம் எடுத்து வருகிறவர் யார், உண்மையிலேயே பொய் சொல்றவர்கள பாஸ்டர் வைக்கும்போது. ஆனால் இவர் தனக்கென்று பாஸ்டர் சொல்லலை, சகோதரர்கள் தான் அவருக்கு முடிவெடுத்து அப்படி வச்சிருக்கிறாங்க. அது கூட ஒரு பெரிய ஒரு பதவிக்காக அவங்க அப்படி பண்ணல, பட் உண்மை சத்தியம் எடுத்து உரைத்ததற்கான அது ஒரு புகழ், அவ்வளோதான். மற்றபடி அந்த 50,000 பேஜ் இந்த 37 வருஷத்தில் எழுதியிருக்கிறாருன்னா ஏவரேஜ் ஒரு நாளைக்கு 4 பேஜ் எழுதிக்கிறார். இவருடைய பர்சனல் லைஃப் பற்றி கொஞ்சம் பார்க்கணும்னா, இவருடைய அப்பா மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அமெரிக்காவில் ஒரு தொடர்ச்சியான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தாங்க, நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தாங்க, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவர் 21 வயசு இருக்கும்போது இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோனா $250,000, எப்போ 1800களில் 870 $250,000 வேல்யூ போடணும். இன்றைக்கி நம்ம 50 ரூபா மல்டிப்ளை பண்ணுறோம், அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 200 மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை கோடி நம்ம கணக்கு பண்ண முடியுது, அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் 3 வருஷத்துக்கு பின்பு 1876 24 வயசில் இவர் பைபிளில் இருக்கிற சத்தியங்களை கண்டுபிடித்தது மட்டுமின்றி பைபிளுக்குள் நிறைய காலங்கள் பற்றி பேசியிருக்குது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி 1874 நம்முடைய கர்த்தராக இயேசு ரிட்டன் வந்தாருன்ற விஷயத்தை கூட அவர் கண்டுபிடிச்சார். ஆரம்பத்தில் நேரடியாக வருவார்னு எதிர்பார்த்தாரு அவங்க, அந்த வில்லியம் மில்லர் போலத்தான். ஆனால் இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யும் போது அங்கே கண்ணுக்கு தெரியாமல் அவருடைய வருகை இருக்கும் என்பது அவர் கண்டுபிடிச்சார். அப்போ என்ன சொன்ன ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இது ஒரு முக்கியமான வருடம் 1874 என்பது, அதற்கு பின்பு இது ஒரு அறுவடை காலம், நம்ம இந்த டைமில் நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை கர்த்தருடைய ஊழியம் செய்யலாமா அப்படின்னு அவர் டிசைட் பண்ணும்போது பிஸ்னஸை விட்டுட்டார். கர்த்தருடைய ஊழியர் தன்னை முழு நேர ஊழியராக அவர் மாற்றிட்டார். அப்போ என்னன்னா அவருடைய திறன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான அறிவு திறன், வெறும் SSLC தான், வெறும் SSLC. ஆனால் அவருடைய பிஸ்னஸ் மைண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர் ஜான் டி ராக்கிஃபெல்லர் அவருக்கு மேலே போயிட்டு போகிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிஸ்னஸ் விட்டுட்டு 1877 முழு நேர ஊழியராக அவர் வந்தார். அந்த டைமில் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா, 250,000 $350,000 மாறுச்சு. $350,000 என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு எல்லா சொத்துக்களையும் எல்லா பணங்களையும் கர்த்தருடைய ஊழியத்துக்காகவே எழுதி வச்சார். 42 வருடங்கள் தொடர்ச்சியான ஊழியம் செஞ்சார், டயர்லெஸ்லி. டெய்லி அவருடைய தூங்குற நேரம் என்னன்னா 1 மணி நேரம் டெய்லி தூங்குது, வேற எந்த வேலை செய்யல. அது மட்டும் இல்லை, தூங்குறது நம்ம மாதிரி பெட்ல இல்லை, ஈஸி சேர்ல உட்காருங்க, அதில் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது சரி பண்ண முடியல. இன்னைக்குனா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த காலத்தில் அதுக்கு மருந்து அவங்க சரியாக இல்லை. அது மட்டும் இல்லை, 12 வயசுல கீழே விழுந்ததுல மண்டையில் ஒரு அடிப்பட்டது, லைஃப் லாங் ஹெட்டேக்காக மாறிச்சு, அந்த தலைவலி லைஃப் லாங் இருந்துச்சு, பைல்ஸ் தொந்தரவு வேறு. அப்போ ஒரு நாள் என்ன இப்ப நம்ம நிக்கிறோம் நின்று 2 மணி நேரம் அவரால் பேச முடியாது, ஆனா நடந்துட்டே தான் பேசுவார். அப்ப அந்த வலி கொஞ்சம் ஜமாளிக்கலாம். அப்ப அந்த நிறைய பேர் சத்திய தெரிஞ்ச சகோதரருக்கு தெரியாது என்ன காரணத்தினால நடந்துட்டு இருந்தாருன்னு. அவர் மாதிரி நீங்க நிறைய பேர் நடந்துட்டே பிரசங்கம் பண்ண பாக்குறாங்க. அவர் என்ன அவர் ஸ்டைல் பண்ண பாக்குறாங்க, அது இல்ல அவர் அந்த பிரச்சனையினால அப்படி இருந்தார். இன்னைக்கு நம்மளாம் நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுடைய ஊழியம் நம்மளுடைய இதெல்லாம் இவர்களுக்கு முன்னாடி ஒரு தூசிங்க ஒண்ணுமே நம்மளுடைய ஊழியம் இல்ல. எவ்வளவு மைல் டிராவல் பண்ணிட்டாருன்னா தன்னுடைய லைஃப்ல 10 லட்சம் மைல்கள் டிராவல் பண்ணார், உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டார். இந்தியா கூட வந்தார் 1904 கல்கத்தா சென்னை கேரளா போன்ற பல பாம்பே முக்கியமான இடங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வந்துட்டு அவர் போனார். அவர் விதைச்சுட்டு போனதாங்க இன்னைக்கு இவ்வளோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உலகத்தில் இன்னைக்கு இந்த இந்தியாவுக்குள்ள இவ்வளோ பேர் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் எழுதின அது மட்டும் இல்லை எவ்வளோ மெசேஜஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு, 30,000 sermon கொடுத்துருக்கிறார், 30,000 speech. எந்த ஒரு லெக்சரரும் இந்த உலகத்தில் அந்த அவ்வளோ லெக்சர் கொடுத்ததில்லை. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு லெக்சரும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். இவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி 40 பேர் 50 பேர் கிடையாது, 40,000 50,000 பேர் வருவாங்க. ஜெர்னலிஸ்ட்லாம் இடம் பிடிக்காது அந்த மாதிரி. பெரிய பெரிய திருத்துவ தலைவர்களெல்லாம் வந்துடுவாங்க இவர் கூட போட்டி பேசுறதுக்கு. பெரிய டிபேட் நடக்கும், ஆடிட்டோரியம் பெரிய ஆடிட்டோரியம். ஆனால் அந்த திருத்துவத்துக்கு நிகராக அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், இந்த பக்கம் இவர் இருப்பார். பெரிய ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்கும், ஆனால் முடிவு சொல்லவே மாட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே அது சொல்லிடுவாங்க, ஜனங்கள் முடிவு எடுக்கணும். அப்போ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அமெரிக்காவில். 300 சபைகள் ஆரம்பமாச்சு. 300 சபைகளினுடைய தலைவராக அவர் வந்து அவங்க வச்சாங்க. தலைவர்னா ஆளுகை செய்யறதுக்கு இல்லை, வழி நிறுத்துறதுக்காக. அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செஞ்சார். அது மட்டும் இல்லை வார வாரம் பத்திரிகை வார பத்திரிகைக்கு அவர் எழுதினார். எவ்வளோ பத்திரிகைக்கு எழுதிட்டாருன்னா அதாவது 2000 பத்திரிகைக்கு எழுதிட்டார் இவர். வார வாரம் எழுதுகிற ஆர்டிக்கல் 2000 பத்திரிகையில் அது போச்சு. ஆவரேஜ் வந்து 2 கோடி ஜனங்கள் படித்தாங்க. அந்த அந்த இந்த பக்கம் சவு புக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு வார வாரம் எழுதுனா அந்த ஆர்டிகல்ஸினுடைய கலெக்ஷன்ஸ் அது ஒரு 6,000 pages இருக்குது. அந்த புக்ஸ் கூட நீங்கள் யாரோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இவருடைய இங்கிலீஷ் எப்படி சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறாங்க. இவருடைய அந்த மொழி நடை அமெரிக்காவில் இது வரைக்கும் யாருமே எழுதலை. இன்றைக்கி நாங்கள் நம்ம நம்மளாம் படித்தவங்களாம் நல்ல இங்கிலீஷ் படித்தவங்கள கூட இது 5 டைம் படித்தா தான் புரியுது. நம்ம தமிழில் ரொம்ப சுலபமாக சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அவ்வளோ அந்த காலத்தில் அந்த இங்கிலீஷ் அவ்வளோ டஃப் இங்கிலீஷ் இருந்துச்சு. அந்த மாதிரி அவருடைய மொழி நடை இருந்தது. மட்டும் இல்லை இவருடைய பத்திரிகைகளுக்கு பேர் என்ன வச்சார்னா ஜியான் வாஸ்டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் என்ற பத்திரிகை. அப்புறம் முதலாவது என்ன பண்ணிட்டார்னா ஃபோட்டோ ட்ராமா ஆஃப் கிரியேஷன் சிஸ்டிமை பற்றி முதல் முதலாக ஸ்லைடு ஷோ காமிச்சார். 10 லட்சம் பேர் அதை பார்த்தாங்க. அதை 10 லட்சம் ரூபாய் அதுக்காக தன்னுடைய சொந்த செலவு அவர் செய்து ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் அவர் 4,000 இடங்களில் போட்டு காமிச்சாங்க அந்த காலத்தில். அது மட்டும் இல்லை 10 லட்சம் ஜனங்கள் அதை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை அதாவது 4,000 யூதர்கள் மத்தியில் நியூயார்க்கில் அவங்களே ஒன்று திரட்டி அவர்கள் சம்பந்தமாக தேவனுடைய திட்டங்களை அவங்களுக்கு எடுத்து சொன்னார். எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா, அவங்க மீண்டும் அவங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு முதலே சொன்னார். எரேமியா எசேக்கியேல் போன்ற தீர்க்க தரிசனங்களை அவங்களுக்கு காமிச்சு எழுதினார். இப்படி இன்னும் அவரை பற்றி நான் பல விஷயங்களே சொல்லணும். இன்னும் கூட சொல்ல போனாக்கா அவருடைய மனைவி அந்த அம்மா கூட வந்து இவர் மேல் அவர் அன்பு வச்சு இவருடைய மெசேஜஸ்லாம் கேட்டு அன்பு வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவர் கூட அந்த அம்மானால் வாழ முடியல, ஏன்னா இவருடைய வேலை நேரம் முழுவதும் இதுக்கு பயன்படுத்துறதுனால அந்த அம்மா பக்கம் திரும்ப முடியல. அப்போ அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. சில கள்ள சகோதரர்கள் கூட அவரை பற்றி தவறாக எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் இன்டர்நெட் போய் பார்த்தீங்கன்னா இவர் பற்றி நிறைய தவறான இவர் பற்றின கருத்துக்கள் கூட அநேகர் எழுதுகிறாங்க. இவருக்கு விரோதமான விரோதிகள் இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. இவர் பற்றி தான் அங்கே நம்ம பார்க்குறோம். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக அவர் வச்சது. இவரை பின்பற்றின ஜனங்கள் அதாவது இவருடைய எழுத்துக்களையும் இவருடைய உபதேசங்களையும் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு என்ன பேர்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் ஆரம்பத்தில் இவர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா, இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க ஜனங்கள். இவனுக்கு வந்து திருட்டி இல்லாதவனுகா நரகம் இல்லைங்கிறானுகா ஆத்தமா இல்லைங்கிறானுகா அப்படின்லாம் கண்டுபிடிச்சி எங்கே போனாலும் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணாருன்னா வேற பேர் வச்சார், த மில்லினியல் டானிஸ்ட் அப்படின்னு பேர் மாற்றினார். 7 முறை இந்த பேர்களை மாற்றினார். ஏன்னா ஜனங்களுக்கு அந்த சத்தியம் போய் சேருவதற்காக. அது மட்டும் இல்லை, இவருடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம நேசிக்காம விட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். மட்டும் இல்லை, இவர் சாகும் போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு, ஒரு இடத்துல மீட்டிங் முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு மீட்டிங் போயிட்டுருக்கிறார். அப்போ அந்த டைமில் அந்த ட்ராவலில் அந்த ட்ரெயினில் அவர் உயிர் பிரிந்ததை நம்ம பார்க்குறோம். சாவு கூட அக்டோபர் 31, 1916 அப்போ அவர் சாகும்போது அவருடைய பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சு தெரியுங்களா? வெறும் $200 அவ்வளோ. 350,000 வெறும் $200 அத்தனையுமே இந்த சத்தியத்துக்காக அவர் எழுதி வச்சதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கர்த்தருடைய கையில் இருக்கிற 7வது ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக இவரெல்லாம் கூட இப்போ கர்த்தர் கூட இருப்பாங்கன்றது பரிசுத்தவான்களுடைய விசுவாசம். ஏன்னா இவருடைய ஊழியர்களெல்லாம் நம்ம பார்த்தா பெரிய வேலைகளே அவர் செஞ்சுக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் பவுலுக்கு அடுத்தபடியாக முதலும் கடைசியும் கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலர் பவுலுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் இவரை நம்முடைய ராஜ்யத்தில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இன்றைக்கு பரிசுத்தவான் இருக்கிறாங்க. ஆகவே சகோதரர்கள், இதுதான் வந்து 7 சபையும் 7 தூதர்களையும் பற்றிய ஒரு அவுட்லைன் மெசேஜ். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லவே இல்லை, அதனால கூட மணி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆகிட்டு. அதனால் பொறுமையோடு கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, அடுத்த வாரத்தில் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கிளாஸ் நடக்குது, அதாவது ஒரு தெய்வீக அழைப்பு, அதைத் தொடர்ந்து ராபோஜனம் கிளாஸ் நடக்குது. இந்த கடைசி கிளா வகுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்புகள். தவி கூர்ந்து நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்.
ஜாஸ்வார்கள் ஜெபிக்கும்.